அப்போஸ்தலர்கள் காட்டிய
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் முதலாவது நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வாழ்த்துதலை மாத்திரமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அநேக பட்டணங்களில் இருக்கிற பரிசுத்தவான்கள், விசேஷமாக திண்டுக்கல் பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் ஆகியோருடைய ஒரு அன்பையும் வாழ்த்துதலையும் கூட உங்கள் மத்தியில் நான் சந்தோஷத்தோடு பகிர்ந்து கொள்கிறேன். புதிய வருடத்திலே மறுபடியுமாய் முதல் முறையாக கர்த்தருடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திக்கும்படி தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அதற்காக நம்முடைய தேவனுக்கு நான் கொடான கூடிய நன்றிகளை நம்முடைய இரட்சகரின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய பெரிதான கிருபையினால் அவருடைய வார்த்தைகளை கூடி வந்திருக்கிற நாம் தொடர்ந்து நம்முடைய பாடத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். நாம் பார்க்கிற இந்த ஒரு பாடத்தினுடைய தலைப்பு அப்போஸ்தலர்கள் காண்பித்த மனத்தாழ்மை. இந்த ஒரு தலைப்பின் கீழே சிறிது நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை ஆராய்ச்சி செய்ய இருக்கிறோம். காலையிலிருந்தே ஒரு கடவுளுடைய கிருபையினால் ஒரு புதிதான பிரயாசத்திற்குள்ளாக நாம் நுழைந்திருக்கிறோம். அதாவது வழக்கமாக மாநாடுகளில் வெவ்வேறு வகையான ஆகாரங்களை உட்கொள்வது வழக்கம். ஆனா இன்றைய நாளில் சற்று வித்தியாசமாக ஒரு தலைப்பை நாம் பொதுவாக எடுத்துக்கொண்டு அதன் மத்தியில பல்வேறு கோணங்கள்ல அந்த தலைப்பை நம்ம வேதாகமத்தில் ஆராய்ச்சி செய்து பார்க்கிறோம். தேவன் ஆசீர்வைத்து தந்திருக்கிற இந்த ஒரு முயற்சியில மூன்றாவது பாடமாக அப்போஸ்தலர்கள் காண்பித்த அந்த ஒரு மனத்தாழ்மை, இதை பத்தி நாம் சிறிது நேரம் தியானிக்கலாம். பொதுவாகவே சகோதர சகோதரிகளே ஒரு விஷயம் நம்ம சொன்னோம் அப்படின்னா, ஒரு புது சிருஷ்டியினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில அவங்களுக்கு முன்பாக இரண்டு இலக்குகள் வைக்கப்படுது. ஒரே இலக்கு தான், அது ரெண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. அந்த இலக்கு அல்லது அந்த கோல் என்ன அப்படின்னா, தேவனை அறிகிற அறிவுல ஒரு வளர்ச்சியை அவங்க அடைய வேண்டும். அது ஒரு புது சிருஷ்டிக்கு வைக்கப்படுகிற முதலாவது இலக்கு. இரண்டாவது, கிறிஸ்துவின் சாயலாகிய அந்த குணலட்சணங்களில் அவங்க ஒரு முழுமையை அடைய வேண்டும். இந்த ரெண்டு கோல் தான் பொதுவா உடன்படிக்கை பண்ணியிருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கு முன்பாக தேவன் வைக்கிறார். சோ, தேவன் அறிகிற அறிவில் ஒரு வளர்ச்சி, கிறிஸ்துவின் சாயலாகிய அந்த குணலட்சணங்களில் ஒரு முழுமை. இந்த ரெண்டு விஷயத்தை என்னைக்கு நாம் அடைகிறோமோ கண்டிப்பா நாம் சொல்லலாம், அன்றைக்கு நாம் நம்முடைய வாய்ப்பை உறுதிப்படுத்திக் கொள்வோம் சகோதர சகோதரிகள். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கிற டாபிக் எல்லாம் தேவனே அறிகிற அறிவு அல்லது தெய்வீக திட்டம் சம்பந்தமான டாபிக் இல்ல, மாறாக நம்முடைய ஆவிக்குரிய குணலட்சணங்கள் சம்பந்தமான ஒரு டாபிக் இல்லைங்களா. நம்முடைய குணலட்சணங்களை நம்ம எவ்வாறு பட்டை தீட்டிக் கொள்வது அல்லது எவ்விதமாக வளர்த்துக் கொள்வது, அப்படி குணலட்சணங்களை வளர்த்துக் கொள்வதற்கு தேவன் என்னென்ன ஆலோசனைகள் வேதாகமத்தில் கொடுத்திருக்கிறார், அந்த வகையான ஒரு ஆராய்ச்சி தான் இன்றைய நாள் முழுக்க நாம் செய்து கொண்டிருக்கிறோம். குணலட்சணங்கள் எனும் போது கூட எல்லா குணலட்சணங்களையும் நம்ம இன்னைக்கு பாக்கிறது இல்ல. கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிற ஒரு விசேஷமான இருக்க வேண்டிய ஒரு குணலட்சணம், சோ தலைப்பு நான் உங்களுக்கு தெரியும், மன தாழ்மை. சோ அந்த தாழ்மை குறித்து தான் நாம் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வகையில காலையில இரண்டு பாடங்கள் நாம் பார்த்திருக்கிறோம். பொதுவா மனத்தாழ்மை என்பது வேதாகமத்துல எவ்வண்ணமாக சொல்லப்பட்டிருக்குது, அது ஒரு கிறிஸ்தவருக்கு அல்லது வேற மாதிரி சொன்னா ஒரு புது சிருஷ்டிக்கு அந்த ஒரு மனத்தாழ்மை எந்த அளவு முக்கியம், அதை கண்டிப்பா முதல் டாபிக்ல நாம் பார்த்திருப்போம். ரெண்டாவது, இந்த புது சிருஷ்டிக்கு என்னைக்குமே ஒரு ரோல் மாடல், அதாவது முன்மாதிரியாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர்கிட்ட இந்த மனத்தாழ்மை எந்த அளவுக்கு செயல்பட்டது, எந்த அளவுக்கு அவருக்குள்ள இருந்தது என்பது ரெண்டாவது டாபிக்கா நாம் பார்ப்போம். இப்ப அதனுடைய தொடர்ச்சியா மூணாவது தலைப்பாக, கர்த்தர் இயேசுக்கு பின்பாக இந்த சபையை வழிநடத்த வேண்டும் என்று தேவன் ஏற்படுத்தின விசேஷ பாத்திரங்கள் யார் அவங்க, அப்போஸ்தலர்கள். சோ, அப்போஸ்தலர்களுக்குள்ள இந்த மனத்தாழ்மை எந்த அளவுக்கு இறைய செஞ்சிச்சு, அதுதான் இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற டாபிக். ஓகே, இப்ப நம்ம தலைப்புக்குள்ள கடந்து செல்லலாம். முதலாவது நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா, சபையாகிய 144,000 பேருக்கு அப்போஸ்தலர்கள் எந்த அளவு முக்கியம். நன்றி. அப்போஸ்தலர்கள் சபைக்கு எந்த அளவு முக்கியத்துவமானவங்க என்ற ஒரு கேள்வியில இருந்து நம்ம சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறோம். அப்போ சகோதரர் சொன்னார் அவங்க தான் சபையோட அஸ்தி பாரம். நன்றி, சரியான பதில் தான். கர்த்தர் இயேசுவுக்கு அப்புறம் போடப்பட்டிருக்கிற அஸ்தி பாரங்கள் அவங்க எல்லாருமே. கேள்விக்கு வேற மாதிரி எப்படி பதில் சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ரெண்டு வசனங்களை நாம் காண்பிக்கலாம். அநேக முறை படித்த வசனங்கள் தான் அதெல்லாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் 1 வசனம், வெளிப்படுத்தல் 12:1. யோவானுக்கு வெளிப்படுத்தின ஒரு அடையாளத்துல தேவன் சபை பத்தி ஒரு அடையாளம் காண்பிக்கிறார். என்ன மாதிரியான ஒரு அடையாளம்னா, ஒரு ஸ்திரீயை வந்து அவர் அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். அந்த ஸ்திரீயை பத்தி அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அந்த ஸ்திரீ எதை வஸ்திரமா உடுத்தியிருந்தாங்க? சூரியன், அதாவது கிறிஸ்து இயேசுவினுடைய சுவிசேஷம், புதிய ஏற்பாடு என்று சொல்லலாம். அதே மாதிரி எதன் மேல அவங்க நின்றிருந்தாங்க? சந்திரன். சோ சூரியனுடைய ஒளியை அப்படியே வாங்கி உள்ள வச்சிருக்கிறது. புதிய ஏற்பாட்டினுடைய வெளிச்சத்தை தனக்குள்ளாக பெற்றிருக்கிற பழைய ஏற்பாடு. ஆனா இங்க விசேஷமா நீங்க கவனிச்சீங்கன்னா, அந்த ஸ்திரீக்கு எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கிறாங்க? 12 நட்சத்திரம். அதுதான் ரொம்ப ஆச்சரியமான பாயிண்ட். சோ அந்த 12 நட்சத்திரங்கள் எதை குறிக்கும்? 12 அப்போஸ்தலர்களை குறிக்கும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, சபை வேற, அப்போஸ்தலர்கள் வேலை இல்ல. சபைக்குள்ள இருக்கிற அங்கங்கள் தான் யாரு? அப்போஸ்தலர்கள் கூட. ஆனா தேவன் வெளிப்படுத்துதல் சபையை அடையாளப்படுத்தி காண்பிக்கும் போது, அப்போஸ்தலர்களை சபைக்குள்ள இருக்கிறாங்கன்னு அப்படியே வெறும் ஸ்திரீய மாத்திரம் காண்பிக்காம, அப்போஸ்தலர்கள் சபைக்கு விசேஷமானவங்க என்கிற செய்தியை வலியுறுத்துவதற்காக ஸ்திரீ தனியாகவும் அப்போஸ்தலர்களை தனியாகவும் என்ன பண்ணிருக்கிறார்? அந்த வித்தியாசம் நீங்க புரிந்து கொள்வீங்க. உண்மையிலேயே சரீரத்துல ஒருத்தவங்க தான் அப்போஸ்தலர்கள். ஆனாலும் கூட சரீரத்துல 144,000 அங்கங்கள் இருந்தாலும், அதுல இந்த 12 அங்கங்கள் ரொம்ப விசேஷமானவங்க. அந்த விசேஷத்தை குறிக்கிறதுக்காகத்தான் தேவன் அந்த அடையாளத்துல அவங்கள 12 நட்சத்திரங்களாக தனிப்பட்ட விதத்துல காண்பிச்சிருக்கார். சரி பிரதர், அப்போஸ்தலர்களுக்கு அப்படி என்ன விசேஷம் சபையில? நெக்ஸ்ட் கேள்விக்கு நாம் பாரலாம். இப்படி யோசிக்கும் போது நமக்கு அடுத்த கேள்வி தானா வருது. சோ அப்போஸ்தலர்களுக்கு அப்படி என்ன விசேஷம் சபையில என்று பார்க்கும்போது, ரொம்ப முக்கியமான விசேஷம் இருக்குது சகோதர சகோதரிகளே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 படிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8. பாத்தீங்களா, பரிசுத்த அப்போஸ்தலர்கள் கிட்ட கர்த்தர் இயேசு கடைசி கடைசியா பேசுகிற வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை, பரலோகம் போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க கிட்ட இந்த வார்த்தை பேசுற. இந்த பாருங்கப்பா, மறுபடியும் நான் உங்களை மீட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் மீன் பிடிக்க போயிட்டீங்க, ஆனா இப்போ உங்களை விட்டு நான் நிரந்தரமா போக போறேன். மறுபடியும் அந்த தவறு என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவனுடைய பலன் நான் வாக்களிச்ச மாதிரி பரத்துல இருந்து உங்களுக்கு நான் அனுப்புவேன். அதை வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க மீன் பிடிக்க போகக்கூடாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான வேலை என்னன்னா, பூமியின் கடைசி பரியந்தமும் நீங்க எனக்கு எப்படி இருக்கணும்? அந்த வார்த்தையில தான் சபைக்கு அப்போஸ்தலர்களுடைய முக்கியத்துவம் தெரியுது சகோதர சகோதரிக்கு. அதாவது சபைக்கு அப்போஸ்தலர்கள் என்ன, ஏன் அவ்வளவு அவசியம்னு, நம்ம ஏன் அவ்வளவு விசேஷம்னு நம்ம கேட்டோம்னா, அருமையான பதில் பார்க்கும்போது, ஒட்டுமொத்த சபையையும் ஸ்தாபிக்கிற முக்கியமான வேலை கர்த்தர் இயேசு தான் செய்யறார். ஆனா அதை அவர் தன்னுடைய முதல் வரிகையில ஆரம்பிச்சு வச்சுட்டு போயிட்டார். தொடர்ந்து அந்த வேலையை செய்து பரிசுத்தவான்களை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து அவங்களை கட்டி காப்பாற்றுகிற ஒரு முக்கியமான வேலை இந்த உலகத்துல தேவனுடைய மனித பிரதிநிதிகளாக இருந்து யார் செய்ய வேண்டி இருந்துச்சுன்னா, அப்போஸ்தலர்கள் செய்ய வேண்டியது. இந்த கட்டி காப்பாற்றுகிற வேலைனா என்ன அப்படின்னா, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தவும், பரிசுத்தவான்கள் தங்களுடைய லக்கை சரியாக அடையவும், பரிசுத்தவான்கள் தங்களுடைய எல்லா காரியங்களிலும் வளர்ச்சி அடையவும், அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுக்கும் விசேஷமான ஊழியக்காரர்களாக அப்போஸ்தலர்கள் பயன்படுத்தப்பட்டாங்க. நான் சொல்றது முதல் கால பரிசுத்தவான்களுக்கு மாத்திரம் இல்லை, 7 காலகட்ட பரிசுத்தவான்களுக்கும் அவங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ அதையெல்லாம் கொடுக்கிற விசேஷ பாத்திரங்களாக அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. இந்த பாயிண்ட் உண்மையா இல்லையா? இன்னைக்கு அவங்க எழுதின நிருபங்கள் தான், அவங்க இறந்துட்டாங்க, பட் அவங்க எழுதின நிருபங்களை வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் பரிசுத்தவான்கள் தங்களுடைய ஓட்டத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா? ஒருவேளை அவங்க பலப்படுத்தப்பட்டு நிருபங்கள் எழுதல, எந்த வேலைகளும் செய்யல அப்படின்னா, இன்னைக்கு நாமளா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க முடியுமா? நம்ம என்ன சொல்றோம்னா, முதலாவது தேவன் தான் இந்த வேலை செய்யறார், ரெண்டாவது ரட்சகர் இந்த வேலையில பங்கெடுக்கிறார். ஆனா இந்த வேலையில விசேஷமான மனித பிரதிநிதிகள் வச்சுதான் தேவன் வேலை செய்யறார். அந்த விசேஷமான மனித பிரதிநிதிகள் 144,000 பேர் இருக்கிறது இல்ல, இந்த விசேஷமான 12 அப்போஸ்தலர். இப்ப நம்ம இங்க என்ன சொல்றோம், சபையினுடைய முழு வளர்ச்சிக்கு தேவன் பயன்படுத்தின பாத்திரம் தான் 12 அப்போஸ்தலர்கள். அப்ப நம்ம சொல்லும் போது சகோதர சகோதரிகளே, சபையானவங்க தங்களுடைய அந்த கிரீட வாய்ப்பை பெற்றுக் கொள்வதற்கு என்ன வழிநடத்துதல் தேவையோ கண்டிப்பா அந்த எல்லா வழிநடத்துதல்களையும் தேவன் அப்போஸ்தலர்கள் மூலமா என்ன பண்ணிருப்பார், கொடுத்திருப்பார். ஏதாவது குறைவு இருக்குன்னு விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பா குறைவில்லாம என்ன பண்ணிருப்பார், கொடுத்திருப்பார். ஒரு வசனம் நீங்க படிக்கலாம், அப்போஸ்தலர் பவுல் இதை பத்தி தெளிவா பேசுறார். அதாவது 1 கொரிந்தியர் 12:28 1 கொரிந்தியர் 12:28 பாருங்க, பரிசுத்தவான்களுடைய வளர்ச்சிக்கு தேவன் அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் சொல்லி செய்திருக்கிறார் அப்படின்னு அப்போஸ்தலர் போல் ஒரு லிஸ்ட் போடும் போது பரிசுத்தவான்களுடைய வளர்ச்சிக்கு நிறைய ஊழியங்கள் கொடுத்திருக்கிறார், தீர்க்க தரிசனம் பேசுகிற சகோதரர்கள் கொடுத்திருக்கிறார், அற்புத அடையாளங்கள் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் சொல்லும் போது லிஸ்ட்ல முத உதவியா பவுல் யாரத்தான் காண்பிக்கிறார்? நான் பேசுற விஷயங்கள் புரியுதா? பரிசுத்தவான்களுடைய வளர்ச்சிக்கு தேவன் அநேக உதவிகள் அவங்களுக்கு செய்திருக்கிறார். அந்த உதவிகள்ல முதலாவது வர்றவங்க அப்போஸ்தலர். நம்ம இப்ப இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, கண்டிப்பா அப்போஸ்தலர்கள் மூலமாக பரிசுத்தவான்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான எல்லா வழிநடத்துதல்களும் கொடுக்கப்பட்டு இருக்கணும். அதுல குறைவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சோ எல்லா வழிநடத்துதல்கள் என்று சொல்லும் போது நமக்கு நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன வருதுன்னா, குணலட்சணங்கள்ல பரிசுத்தவான்கள் எந்த அளவு வளர்ச்சி அடையணும்ன்றதுக்கு கூட அவங்களுக்கு தேவையான வழிநடத்துதல்கள் யார் மூலமா கொடுக்கப்பட்டிருக்கணும்? அப்போஸ்தலர்கள் மூலமா கொடுக்கப்பட்டிருக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன வருதுன்னா, குணலட்சணங்கள்னு சொல்லும் போது அதுல இன்னைக்கு நம்ம டாபிக் எடுத்திருக்கிறோம் பாருங்க, மனத்தாழ்மை. மனத்தாழ்மையில எந்த அளவுக்கு வளரணும்னு கூட நமக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தேவையோ, என்னென்ன ஆலோசனைகள் தேவையோ, அவைகள் கூட அப்போஸ்தலர்கள் மூலமா என்ன பண்ணப்பட்டிருக்கணும், கொடுக்கப்பட்டிருக்கணுமா இல்லையா? விஷயங்கள் புரியுதுங்களா? மதிய நேரம் சாப்பிட்டிருக்கிறோம், நான் சொல்ற விஷயங்கள் அப்படியே உங்களுக்கு கிரக்கத்தை கொண்டு வரலாம். சகோதர சகோதரிகளே, அப்ப கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கணும். கன்க்ளூஷனுக்கு நாம வரோம், அதாவது இன்ட்ரோடக்ஷனோட கன்க்ளூஷனுக்கு நாம வரோம். சகோதர சகோதரிகளே, பரிசுத்தவான்களா மனத்தாழ்மை என்கிற முக்கியமான குணலட்சணத்துல நம்ம வளரணும்னா, முதலாவது தேவன் வழிகாட்டுறார், ரெண்டாவது நம்முடைய ரட்சகர் வழிகாட்டுறார், அவரே நமக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கிறார். பட் இவங்க ரெண்டு பேரும் யார் மூலமா கூட அடிஷனலா நம்ம வழி நடத்துக்கிறாங்கன்னா, சபைக்கென்று விசேஷமாக இருக்கிற அந்த அப்போஸ்தலர்கள் மூலமா கூட மனத்தாழ்மையில என்னென்ன விஷயங்கள்ல நாம் எப்படி எப்படி எல்லாம் வளரலாம் என்கிற ஆலோசனைகள் கண்டிப்பா தேவன் கொடுத்திருப்பார். இன்றைய சப்ஜெக்ட்ல நம்முடைய முயற்சி என்னன்னா, தாழ்மையோட அப்படி அப்போஸ்தலர்கள் மூலமா மனத்தாழ்மையில வளர்றது பத்தி எப்படி எப்படி நாம் கற்றுக்கொள்ளலாம், எந்தெந்த விஷயங்கள் அப்போஸ்தலர்களை கவனிச்சா மனத்தாழ்மையில நாம் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ இந்த ஒரு முயற்சி தான் இன்னைக்கு பாடத்துல நாம் செய்ய இருக்கிறோம் சகோதர சகோதரிகள். அப்ப இந்த ஒரு முயற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, அப்போஸ்தலர்கள் வாழ்க்கையில நடந்த சில காரியங்கள் வேதாகமத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த சம்பவங்கள் அல்லது அந்த காரியங்களின் மத்தியில அப்போஸ்தலர்கள் நடந்து கொண்ட நடக்கைகளும் வேதாகமத்துல என்ன பண்ணப்பட்டிருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த சம்பவங்களை பார்க்கும் போது மனத்தாழ்மை பத்தி சில அருமையான பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அப்போஸ்தலர்கள் அவங்க எப்படி முதலாவது மனத்தாழ்மை காண்பிச்சாங்க, அவங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள், ரெண்டாவது அந்த அனுபவங்கள் மூலமா நாம் எப்படி மனத்தாழ்மை பத்தி அவங்க கிட்ட இருந்து லெசன் கத்துக்கிறோம். இந்த ரெண்டு விஷயங்களுமே இன்னைக்கு ஸ்டடியில நாம் பார்க்க இருக்கிறோம் சகோதர சகோதரர்கள். நீங்க இன்னொரு பாயிண்ட் கூட நல்லா யோசிக்கலாம், இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் 12 நட்சத்திரங்களா இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த நட்சத்திரங்கள் ஆவதற்கு அவங்கள வழிநடத்தினது வேற எதுவும் இல்ல, அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க சந்திச்ச அந்த அனுபவங்கள் தான். புரியுதுங்களா நான் சொல்றேன், அந்த அனுபவங்கள் அதை அவங்க எதிர்கொண்ட விதம் தான் இன்னைக்கு அவங்கள நட்சத்திரங்களா மாற்றியிருக்குது. சேமிப்பாக நம்ம படிச்சு சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளும் போது நாம் கூட அப்போஸ்தலர்கள் மாதிரி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் பட்சத்துல நாம் நட்சத்திரம் ஆக முடியாது, பட் சரீரத்துல ஒரு அங்கமா என்ன பண்ணலாம், மாறலாம். சோ இன்னைக்கு அந்த முயற்சி தான் நாம் செய்ய இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. முத போலாம், இப்ப அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கவனிக்கிறதுக்கு நாம் கடந்து செல்லலாம். சோ அப்போஸ்தலர்கள் என்று சொல்லும் போது அவங்களுடைய அழைப்பு எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் நாம் கொஞ்சம் கவனிக்கணும். நம்மை மாதிரி ஒரு சகோதரர் இல்லாட்டி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க 12 பேரையும் ஒரு இடத்துல அழைச்சு வச்சு வார வாரம் ஒரு மகால் புக் பண்ணி 53 வாரம் நீங்க வந்தீங்கன்னா நான் எதுக்காக இஸ்ரேல் மத்தியில வந்திருக்கிறேன் நீங்க என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு இன்விடேஷன் கொடுத்தாரா? கண்டிப்பா அப்படி ஒரு அழைப்பெல்லாம் அங்க கொடுக்கல. நம்முடைய அழைப்பு ஒரு வித்தியாசமான மெத்தட், பட் அப்போஸ்தலர்களுடைய அழைப்பு ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. அவங்களுடைய அழைப்பு டோட்டல் டிஃபரெண்ட் சகோதர சகோதரிகளே. எதேச்சா ஒரு நாள், எதேச்சியா இல்ல, முதல் நாள் நல்லா கர்த்தர் இயேசு ஜெபம் பண்ணிட்டு அடுத்த நாள் கடற்கரையோரமா போகும்போது பேதுரு பாக்குறார், பக்கத்துல யோவான் கூட இருக்கிறார், ரெண்டு பேரையும் பார்த்து என்ன சொல்றாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, பின்பற்றிவா. அவ்வளவுதான் அழைப்பு. அங்க 53 கிளாஸ்ல அவர் என்ன பண்ணல, பேசல என்று பார்த்து, ஜஸ்ட் அந்த ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். சகோதர சகோதரிகளே, இப்படித்தான் அவங்களுடைய அழைப்பு இருந்துச்சு. அதாவது நம்முடைய அழைப்பு எப்படின்னா, சத்தியங்களை கற்றுக்கொண்டு ரெண்டாவது பரம அழைப்புக்குள்ள நம்ம என்ன பண்றோம், என்டர் ஆகும். ஆனா அவங்க பரம அழைப்புக்குள்ள என்டர் ஆயிட்டு நெக்ஸ்ட் தான் என்ன பண்ணாங்க, சத்தியத்தை கற்றுக்கொண்டு. எவ்வளவு வித்தியாசமான முறைமை பாத்தீங்க. சோ இப்படி எந்த ஒரு சத்தியங்களையும் அறியாத சூழ்நிலையில கர்த்தர் இயேசுவை பார்க்கிறாங்க. அவர் தனக்கு செய்த அந்த மீன் நிறைய பிடிக்க வச்சார் இல்லைங்களா, அந்த அற்புத அடையாளங்கள்லாம் பார்க்கும்போது, ஓ இவர் தான் சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசியா மேசியாவா இருப்பார் போல தெரியுதுன்னு அப்போஸ்தலர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இந்த நம்பிக்கையின் பேர்ல அவங்களும் கர்த்தர் இயேசுவின் வார்த்தையை கேட்டு எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்ற ஆரம்பிச்சுட்டாங்க. பூமிக்குரிய காரியங்களை தான் விட்டு பின்பற்ற ஆரம்பிச்சாங்களே தவிர, தங்களுடைய குணலட்சணங்கள் எல்லாத்தையுமே மாற்றிக்கொண்டு அவங்க பின்பற்ற ஆரம்பிச்சாங்களா அப்படின்னா கிடையாது. சார், நம்ம இங்க என்ன சொல்ல வருகிறோம், அப்போஸ்தலர்களுடைய அழைப்பு ரொம்ப வித்தியாசம். அவங்க அழைக்கப்பட்ட போது அவங்களுடைய குணலட்சணங்கள் மாற்றமடையணும்னு சொல்லி அந்த காரணத்துக்காக கர்த்தர் இயேசு அவங்க என்ன பண்ணவே இல்லை, பின்பற்றவே இல்லை. கர்த்தர் இயேசுவை பின்பற்றினதுக்கு அவங்களுக்கு வேற வேற நோக்கங்கள், வேற வேற லட்சியங்கள்லாம் இருந்துச்சு. அதை நாம இப்ப பார்க்க வேணாம். இப்போ கர்த்தர் இயேசு அப்படி அவங்களை அழைக்கும் போது அவங்களுடைய குணலட்சணங்கள் குணலட்சணங்கள்னு சொல்றீங்களே, அது என்ன பிரதர் அப்படின்னா, ஒரு ரெண்டு வசனம் படிச்சீங்கன்னா அவங்களுடைய கேரக்டர் என்னன்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். ஒரு வசனம் நீங்க படிக்கலாம் சகோதர சகோதரிகளே, அதாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20:17-18. போதும். சோ சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசுவின் வாழ்நாள்ல அப்போஸ்தலர்களை அழைச்ச பின்பாக நடந்த ஒரு சம்பவம், கர்த்தர் இயேசு ஜெருசலேம் விட்டு வெளியூர்கள்ல போய் நிறைய அற்புத அடையாளங்கள்லாம் செஞ்சுட்டு எகைன் ஜெருசலேமுக்குள்ள என்டர் ஆகும் போது அப்போஸ்தலர்களும் பின்னாடியே வந்துட்டு இருக்கிறார். அப்போ கர்த்தர் இயேசு என்ன பேச ஆரம்பிக்கிறாருன்னா, அவங்க கிட்ட இந்த பாருங்கப்பா, நாம எல்லாம் ஜெருசலேமுக்குள்ள போறோம், இவ்வளவு நாள் நீங்க என் கூட சந்தோஷமா இருந்தீங்க, அதெல்லாம் ஓகே, பட் இப்ப நாம உள்ள போகும்போது என்ன என்ன பண்ணிருவாங்க, கைது செய்திருவாங்க. கைது செய்யறது மாத்திரம் இல்ல, என்ன என்ன கூட செய்திருவாங்க, கொலை கூட செய்திருவாங்க. இப்படி சொன்னா அப்போஸ்தலர்களுக்கு எப்படி இருக்கு? அப்போ இதெல்லாம் அவங்க பேசிட்டே வர, பேசிட்டு வரும்போது முக்கியமான இன்சிடென்ட் இதெல்லாம் நம்ம படிச்ச வசனம் தான், ஜஸ்ட் உங்களுக்கு நம்ம சிந்தைக்கு கொண்டு வருகிறோம், அவ்வளவுதான். வசனம் கன்வி பண்ணு. கரெக்ட். அப்போ இந்த செபதேயுவின் குமாரர், நமக்கு தெரியும் யாக்கோபு மற்றும் யோவான், இவங்க ரெண்டு பேரோட அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா, நேரா ஜீசஸ் கிட்ட வராங்க. ஆண்டவரே, எங்க பசங்க இவ்வளவு நாள் உங்க கூட பின்பற்றி வந்தாங்களே, இதுக்கு நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்பேன், நீங்க எனக்கு செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க. கர்த்தர் இயேசு கூட, சரிம்மா என்ன வேணும் கேளு அப்படின்னு அங்க சொல்ற. நடந்த சம்பவங்கள் உங்களுக்கே தெரியும். அந்த அம்மா என்ன கேட்டாங்க, ரெக்வஸ்ட் வச்சாங்க. கரெக்ட். நீங்க ஏதோ ராஜ்யம் அமைக்க போறீங்கன்னு எங்க பசங்க நம்பிட்டு இருக்கிறாங்க, நான் கூட அதைத்தான் நம்புறேன். அப்படி நீங்க ராஜ்யம் அமைக்கும் போது உங்க பக்கம் ரைட் சீட் ஒன்னு இருக்கும், அப்புறம் லெப்ட் ஹேண்ட்ல ஒரு சீட் இருக்கும். இந்த ரெண்டு சீட்ல ரெண்டு பசங்க தான் என்ன பண்ணணும், உட்காரணும்னு ஒரு அருமையான ரெக்வஸ்ட் இருக்கு. என்ன கேக்குறதுன்னு தெரியாம கேட்டாங்க. கர்த்தர் இயேசு கூட அதுக்கு பதில் என்ன பண்ணிடுறாரு, சொல்லி முடிச்சிடுறாரு. அது சம்பவங்கள் நமக்கு தெரிஞ்சனால பாக்க வேணாம். இப்போ மத்த 10 பேரும் இதை என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க, வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப அவங்களுடைய கேரக்டர் நீங்க கவனிங்க சகோதர சகோதரிகளை. 24 படிக்கலாம். பாருங்க, மற்ற 10 பேரும் அதை கேட்டு என்ன பண்ணாங்களாம், நிறைய நேரம் படித்த வசனங்கள் தான். அந்த சூழ்நிலையை நீங்க கவனிக்கிறீங்களா, இந்த வசனம் நாம எதற்காக காமிச்சோம்னா, அப்போஸ்தலர்களை கர்த்தர் இயேசு அழைக்கும் போது அவங்களுடைய குணலட்சணங்கள் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு சாம்பிள் இது. சோ தன்னை விட ஒரு சகோதரன் முன்னுக்கு வர்றதுல அவங்களுக்கு என்ன இல்ல, விருப்பம் இல்ல. அதே நேரம் எல்லாரை காட்டிலும் நாம தான் முதன்மையான இடத்துல இருக்கணும்ன்ற ஒரு பெருமையான ஆசை யாருக்குள்ள இருந்துச்சு, அப்போஸ்தலர்களுக்குள்ள இருந்துச்சு. அதனாலதான் இந்த அம்மா ரெண்டு பேர் தான் உட்காரணும்னு கேட்கும் போது மத்த 10 பேர் பார்த்துட்டு என்ன பண்றாங்க, எரிச்சல் ஆகுறாங்க. பாரு, இந்த அம்மாவுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், கூட 10 பேர் நம்ம வந்துட்டு இருக்கிறோம், நம்ம முன்னாடியே இவ்வளவு தைரியமா இந்த அம்மா கேக்குதே அப்படின்னு கூட மனசுல நினைச்சிருக்கலாம். அப்ப அவங்களுடைய கேரக்டர் பாருங்க, ரொம்ப லோக்கலா இருக்குது. லோக்கல்னா என்ன சொல்லலாம், ரொம்ப குறுகிய மனப்பான்மையுடைய ஜனங்களாகத்தான் யாரும் இருந்தாங்க ஆரம்பத்துல, அப்போஸ்தலர்கள். நீங்க கவனிச்சுட்டே வரும். இதே மாதிரி நீங்க இன்னொரு கேரக்டர் கூட படிக்கலாம் அவங்கள பத்தி. நூக்கா எழுதின சுவிசேஷம் மன்னிக்கணும், அது வேணாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரம் 54 முதல் 56 வரை. பாத்தீங்களா, ஒரு முறை இந்த சம்பவம் உங்களுக்கே தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் ஜெருசலேம் விட்டு போயிட்டு வர்ற வழியில ஒரு நாள் நைட் ஆயிருது. சரிப்பா, நமக்கு ரொம்ப பசிக்குது, நீங்க போய் பக்கத்துல இந்த சமாரியா பட்டணம் இருக்கு, அங்க போய் என்ன பண்ணுங்க, சாப்பாடு வாங்கிட்டு வாங்கன்னு யாக்கோபை யோவானை தான் அனுப்புறாரு. இவங்க போய் அவங்ககிட்ட சாப்பாடு கேட்டா சமாரியா ஜனங்கள் ரொம்ப தைரியமா பதில் சொல்றாங்க. ஏயா, உங்க குருவை நாங்க எவ்வளவோ முறை எங்க சமாரியா சிட்டிக்கு கூப்பிட்டோம், எங்களுக்குள்ளயே நிறைய வியாதியஸ்தர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அற்புத அடையாளங்கள் செஞ்சு சொஸ்தப்படுத்துங்கன்னு எவ்வளவோ ரெக்வஸ்ட் வச்சோம். உங்க குரு கேட்டாரா? குரு கேட்கல. நாங்க சொல்றத உங்க குரு கேட்க மாட்டாரு, உங்க குரு சொல்றத மாத்திரம் நாங்க கேட்கணுமா? உங்க குருவுக்கு சாப்பாடும் கிடையாது தண்ணியும் கிடையாது, முத வெளியே போங்க, இப்படி பேசுறாங்க. யாக்கோபுக்கு யோவானுக்கு செம டென்ஷன். அவர் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கிறீங்க, சீக்கிரத்துல ராஜாவானவனே உங்களை வச்சுக்கிற அப்படின்ட்டு வேகமா ரெண்டு பேரும் இறங்கி வந்துடுறாங்க. இறங்கி வந்து அப்ப கூட கோபம் தனியில கத்திரேசிட்ட என்னதான் சொல்றாங்கன்னா, ஆண்டவரே உங்க மகத்துவம் தெரியாம ரொம்ப சீப்பா பேசிட்டாங்க, நீங்க ஒண்ணு செய்ய வேணாம், நாங்க சொன்னா அக்னி இறங்குற மாதிரி எங்களுக்கு வல்லமையை மாத்திரம் நீங்க என்ன பண்ணுங்க, கொடுங்க, நாங்க சிட்டியவே அழிச்சிடுறோம். பாத்தீங்களா, அவங்கள அழைக்கும் போது அவங்களுடைய கேரக்டர் பாருங்க, ஒரு அன்பு கலந்த ஒரு குணலட்சணமே அவங்க கிட்ட. அப்புறம் ஜீசஸ் சின்ன பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்றாரு, ஏன்பா நான் எல்லாத்தையும் காப்பாத்துறோம்னு வந்தா நீங்க என்னுடைய லக்கையே மாத்திருவீங்களா, இருக்குது எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, அப்படி அங்க சொல்ற. சோ சகோதர சகோதரிகளே, இப்படித்தான் இருந்துச்சு அப்போஸ்தலர்களுடைய ஆரம்ப குணலட்சணம். ஒரு அன்பு இல்ல, ஒரு பாசம் இல்ல, மத்தவங்க மேல ஒரு அக்கறை கிடையாது, நாம தான் என்னைக்குமே முன்னுக்கு நிக்கணும்ன்ற ஒரு மோசமான கேரக்டர். இதெல்லாம் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, செஞ்சிட்டு இருந்தாங்க. பாருங்க, இந்த இன்னொரு இந்த இன்சிடென்ட்ல நீங்க கவனிக்கணும், இந்த யாக்கோபு யோவானோட அம்மா வந்து கேட்டாங்க பாருங்க, அந்த சம்பவத்துல சீஷர்கள் 10 வந்து அந்த 2 மேல எரிச்சலான உடனே கர்த்தர் இயேசுக்கு அது தெரிஞ்சு போயிருது. அப்ப அவர் என்ன ரிப்ளை பண்றாரு பாருங்க, அந்த 10 பார்த்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20 அதிகாரத்துல 25-28 வரைக்கும் பாருங்க. கத்திரேசு அவங்களை கூப்பிடுற, இங்க வாங்கப்பா, என்ன குணலட்சணம் உங்களுக்கு இருக்குது, கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டீங்களா, இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கண்ணி பண்ணி பாத்தீங்களா. நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. நம்ம எல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள்னு சொல்லிக்கிறோம், நம்ம எல்லாத எவ்வளவோ புறஜாதிகள் கூட இருக்கிறாங்க. இப்ப நீங்க ஜஸ்ட் நம்ம எல்லாரும் அந்த புறஜாதிகளை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க, அவங்களுக்குள்ள 2 ஜனங்கள் இருக்கிறாங்க, ஒன்னு ஆளுகை செய்யற ஜனங்கள், இன்னொன்னு அடிமையில இருக்கிற அடிமைத்தனத்துல இருக்கிற ஜனங்கள். இந்த ஆளுகை செய்யறவங்களோட கேரக்டர் எப்பவுமே எப்படி இருக்கணும்னா, அந்த அடிமையானவர்களை போட்டு வதக்கி வாட்டி வதைத்துக் கொண்டே இருக்கணும்ன்றது அவங்களோட கேரக்டர். இந்த அடிமைத்தனத்துல இருக்கவங்களோட கேரக்டர் என்னன்னா, அவங்க முன்னுக்கும் வர்றதில்ல, எப்பயுமே அடிமையா இருக்கிறதா யாருடைய கேரக்டர். இது யாருக்குன்னா புறஜாதிகள், தேவனுக்கு சொந்தமில்லாத ஜனங்களுடைய ஒரு குணாதிசயம் பா இது. கண்ணி பண்ணுங்க, நீங்க உங்களை தேவனுடைய ஜனங்கள்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த கேரக்டர் இருக்க கூடாது. தேவன் இல்லாதவங்க தான் அப்படி இருக்கிறாங்கன்னா, தேவன் உடையவங்க நீங்களும் இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம், ஏன் இப்படி புறஜாதிகள் மாதிரி நடந்துக்கிறீங்க, அப்படிலாம் உங்களுக்குள்ள இருக்க கூடாதுப்பா. கண்ணி
பண்ணுங்க
பாருங்க, உங்கள யாராவது பெருசா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ஆயிரணும். ஏன் இந்த பாயிண்ட் சொல்றாருன்னா, இங்க பாருங்கப்பா, நான் சீக்கிரத்துல ராஜ்ய ஆரம்பிக்க போறேன், அப்படித்தான் நீங்களும் நம்பிட்டு இருக்கீங்க, உண்மைதான். அப்படி நான் ராஜ்ய ஆரம்பிக்கும் போது இதே ஆளுகை செய்யற முன்னுக்கு வரணும்ன்ற குணத்தோட நீங்க ராஜா வந்து உட்காந்தீங்கன்னு வைங்க, புறஜாதிகள் எப்படி இன்னைக்கு ஜனங்கள் ஆளுகை செய்துட்டு இருக்கிறாங்களோ அது போல நாளைக்கு நீங்க என்னுடைய ராஜ்யத்தில இருந்து கொண்டு நம்முடைய சொந்த ஜனங்களே அதே மாதிரி என்ன பண்ணிருவீங்க, ஆளுகையை செஞ்சிருவீங்க. அதனால இப்படி பெருமை கேரக்டர் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்களை நான் ராஜாவாக்க முடியாது. நீங்க முதன்மையா இருக்கணும்னு விரும்பினீங்கன்னா, என் கூட ராஜாவா உட்காரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, முத இந்த அடக்குமுறை அல்லது முதன்மையா வரணும்ன்ற எண்ணத்தை முத என்ன பண்ணுங்க, விட்டுருங்க. அதுக்கு ஆப்போசிட் ஒன்னு இருக்குது பாருங்க, என்னது, பணிவிடை செய்கிற ஒரு சிந்தனை. அந்த சிந்தனையை உள்ள கொண்டு வந்தீங்கன்னா தான் என் கூட நீங்க ராஜாவாக முடியும் அப்படின்னு கண்டிஷனா அந்த இடத்துல என்ன பண்றாங்க, பேசுறது ஏதோ டீசென்டா பேசுன மாதிரி இருக்கும், ஆனா நடைமுறைகள் அவர்தான் பேசிருக்கிறார். அப்ப அப்போஸ்தலர்கள் ஷாக் ஆயிட்டு, ஐயோ ஆண்டவரே அதுக்குதானே வந்திருக்கிறோம், சரி நாங்க இந்த கேரக்டர்லாம் என்ன பண்ணிக்கிறோம், மாத்திக்கிறோம், அப்ப ஏதோ சொல்லி விட்டுட்டாங்க. சரி அப்பயே விட்டுட்டாங்களா அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய சுபாவத்தை இன்னும் நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். கர்த்தர் இயேசு மரிக்க போற முதல் நாள் நைட் நடந்த சம்பவம் தான் அவங்களுக்கு தெரியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:24-26 வரைக்கும் படி. பாத்தீங்களா, கர்த்தர் இயேசு மரிக்க போறார், அவருடைய இதயத்துல ஓடிட்டு இருக்குதுன்னா அந்த பாஸ் ஓவர் நைட்டு அந்த ரா போஜன பந்தியில உட்கார்ந்து இருக்கும் போது, ஐயோ நான் இந்த சீஷர்களை விட்டு பிரிய போறேன்னு, இவங்க எப்படி நான் இல்லாம எப்படி நடக்க போறாங்க, இவங்களுக்கு நான் என்னென்ன எல்லாம் சொல்லணும் அப்படின்னு அவரு யோசனை பண்ணி இவங்க கிட்ட பேசிட்டு இருந்தா இவங்களுக்கு அது ஒண்ணுமே கிடையாது மைண்ட்ல. அப்போ கூட என்ன பிளான்னா, நம்ம மேசியா ஜெருசலேமுக்குள்ள வந்துட்டாரு, நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு மாசத்துல ராஜ்யத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற யோவான் அப்படின்னு பேதருக்கும் யோவனுக்கு என்ன போகுது, டிஸ்கஷன் போயிட்டு இருக்குதாங்க. சரி இதோட நிறுத்தினா பரவாயில்ல, டிஸ்கஷன் எந்த அளவுக்கு வளருதுன்னா ராஜ்யம் ஆரம்பிக்கிறது இருக்கட்டும், உங்க அம்மா வந்து அன்னைக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் உட்காரணும்னு கேட்டாங்களே, உண்மையிலே ராஜ்யத்துல யார் ஃபர்ஸ்ட் உட்காரா நீ நினைக்கிற யோவான், ஏன்னா பேதரும் நான் தான் வயசுல மூத்தவன், நான் தான் என்ன பண்ணுவேன் உட்காருவேன், உண்மைதானே யோவான். யோவான் உடனே சொல்லியிருப்பார், நான் தான் ஜீசஸோட மார்புல எப்பயுமே என்ன பண்ணிருக்கிறேன், நான் தான் அவருடைய அன்பான சீஷன், நான் தான் என்ன பண்ணுவேன் ரைட் ஹேண்ட்ல. ரொம்ப சீரியஸா சண்டை போயிட்டு இருக்கு. கர்த்தர் இயேசு இந்த பக்கம் வருத்தத்துல நிறைஞ்சு அந்த நைட்டை கழிச்சிட்டு இருந்தா, இந்த பக்கம் இவங்க அப்படியே சண்டையில நிறைஞ்சு நைட்டை கழிச்சிட்டு இருக்கிறாங்க. சம்பவங்கள்லாம் உங்களுக்கு எதற்காக காண்பிக்கிறோம்னா, அவங்க ஆரம்பத்தில் அழைக்கப்பட்ட போது அவங்களுடைய குணாதிசயங்கள் சபைக்கு சம்பந்தம் இல்லாததாகவே இருந்துச்சு. சபையாகணும்னா ஒருத்தருக்கு என்னென்ன கேரக்டர் இருக்கணுமோ அதுக்கு முழுவதும் எதிர்புறமாகத்தான் அவங்களுடைய குணலட்சணங்கள் என்னங்க இருந்ததாக பார்க்கிறோம். அவங்க அழைக்கப்பட்ட போது சகோதர சகோதரிக்கு, சரி இப்போ அப்போஸ்தலர்கள் சபைக்கு ரோல் மாடலு, அவங்க நம்மை வழி நடத்துகிற பாத்திரங்கள் இப்பதான் சொன்னோம். அப்போ அப்போஸ்தலர்கள் இந்த இந்த இடங்கள்ல இப்படி இப்படி நடந்தாங்கன்னு வேற இப்ப படிச்சோம். அப்ப நமக்கு ரோல் மாடல் எடுத்துட்டு அவங்க எப்படி நடந்தாங்களோ அப்படி நம்மளே நடந்துட முடியுமா? அப்ப இங்கதான் நீங்க கவனிக்கணும், அப்போஸ்தலர்களை எப்பொழுதுமே அவங்க பரிசுத்தாவி பெந்தகோஸ்து நாள்ல தான் வாங்குறாங்க. அது வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க மேல இருக்கிற பார்வை வேற, பரிசுத்தாவி வாங்கினதுக்கு பின்பாக அப்போஸ்தலர்கள் மேல நம்ம வைக்கக்கூடிய பார்வை வேற. ரெண்டையுமே என்ன பண்ணிடக்கூடாது, மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, ரெண்டையும் மாத்திட்டோம் வைங்க லைஃபே கேன்சல் ஆயிரும். அப்படி இருந்துச்சு அவங்களுடைய வாழ்க்கை. சோ இப்போ இவ்வளவு நேரம் பரிசுத்தாவி வாங்குவதற்கு முன்பாக ஆரம்ப காலகட்டங்கள்ல அப்போஸ்தலர்களுடைய குணலட்சணங்கள் பார்த்தோம். அதுல ரொம்ப முக்கியமா இன்னைக்கு சப்ஜெக்ட்ல பாக்குறோம் பாருங்க, அந்த மனத்தாழ்மை என்பது அவங்ககிட்ட கொஞ்சம் கூட இல்ல. அந்த பாயிண்ட் சொல்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் பேசணும், மனத்தாழ்மை என்பது அவங்கள்ட்ட கொஞ்சம் கூட கிடையாது. ஆனா இப்போ பெந்தகோஸ்தேனால எப்ப பரிசுத்தாவி வாங்கினாங்களோ சகோதர சகோதரிகளே, அதுக்கப்புறம் அவங்களுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய நடைமுறைகள், அவங்களுடைய வாழ்க்கையின் சம்பவங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்பவே அவங்க மாறி இருக்கிறாங்க சகோதர சகோதரிகளே. இப்போ நம்முடைய சப்ஜெக்ட் அதுதான், பெந்தகோஸ்தேனாளுக்கு பின்பாக அப்போஸ்தலர்களுடைய குணலட்சணங்கள் என்ன மாதிரி இருந்துச்சு, ரொம்ப முக்கியமா அவங்க எந்தெந்த விஷயங்கள்ல அந்த ஒரு மனத்தாழ்மையை காண்பித்தாங்க, இந்த ஒரு ஸ்டடிக்குள்ள இப்ப நம்ம ஜஸ்ட் நம்ம உள்ள போய் பார்க்கு. நம்ம மெதுவா பேசுறதுனால எதுவும் தூக்கம் வர மாதிரி இருக்குதா? சோ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நீங்க கேட்கணும்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கொண்டேன். சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலர்கள் என்று சொல்லும் போது 12 அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையுமே தேவன் வேதாகமத்துல என்ன பண்ணல, அவங்களுடைய முழு வாழ்க்கையையும் கொடுக்கல. முக்கியமா சொல்ல போயிட்டோம்னா வேதாகமத்துல ஒரு 3 அல்லது 4 அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையை தான் தெல்ல தெளிவாக என்ன பண்ணப்பட்டிருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கு. யார் யாரும் நம்ம சொல்லலாம் அப்படின்னா, அப்போஸ்தலர் பேதுரு, அப்போஸ்தலன் ஆகிய யோவான், அப்புறம் அப்போஸ்தலன் ஆகிய பவுல் இல்லைங்களா, அப்போஸ்தலன் ஆகிய யாக்கோபு, ஏன்னா அவருடைய டெத் முதற்கொண்டு ரெக்கார்ட் ஆயிருக்கு. சோ இவங்களை தவிர மற்ற அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கை அவ்வளவு தெளிவாக வேதாகமத்துல என்ன பண்ணப்படல, பதிவு செய்யப்படவில்லை. சோ இப்ப நம்முடைய முயற்சி கூட அதுதான், பதிவு செய்யப்படாதவங்களை போய் நம்ம ஆராய்ச்சி பண்ண போறது இல்ல. வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த முக்கியமான 3 அப்போஸ்தலர்கள், பேதுரு, யோவான், அப்போஸ்தலர் பவுல், இவங்களுடைய 3 வாழ்க்கையில 3 பேருடைய வாழ்க்கையை நாம் எடுத்து கொஞ்சம் பார்க்க போறோம். இந்த 3 பேருடைய வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு சப்ஜெக்ட்ல பாக்குற அந்த மனத்தாழ்மை ஒரு காலகட்டத்தில் அவங்கள்ட்ட உண்மையிலே இல்ல, ஆனா பரிசுத்தாவி வாங்கின பிற்பாடு இந்த மனத்தாழ்மை அவங்களுக்குள்ள எவ்வண்ணமாக வளர்ந்தது, எவ்வண்ணமாக கிரியை செய்தது, அது மாத்திரம் இல்ல அது அவங்களுடைய அனுபவங்கள் மூலமா நாம் கற்றுக்கொள்ள இருக்கிற பாடங்கள். இதெல்லாம் வரிசையா நம்ம ஒவ்வொன்றா நாம் பார்க்கலாம் சகோதர சகோதரிகளை. முதலாவது 3 அப்போஸ்தலர்கள் யார முதலாவது எடுக்கல, நீங்களே சொல்லுங்க. பவுல். சரி வயசுல யார் மூத்தவர் நினைக்கிறீங்க? நன்றி. நம்ம வயசு கணக்குப்படி என்ன பண்ணலாம், எடுக்கலாம். அப்போஸ்தலர் பேதுரு அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம முதலாவது எடுத்து என்ன பண்ணலாம், பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே. சோ பேதுரோட வாழ்க்கையை பார்க்கும் போது சேம் பாயிண்ட், பரிசுத்தாவி வாங்குறதுக்கு முன்பாக வரைக்கும் பேதுரு கிட்ட ஒரு நல்ல குணலட்சணமே இல்ல. ஜீசஸ் ஒரு இடத்துல நான் ஜெருசலேம்ல போய் மறிக்க போறேன்னு சொல்றாரு, சொன்ன உடனே பேதுரு என்னத்த சொல்றாரு, என்ன ஆண்டவரே பேசிட்டு இருக்கீங்க, கூட வர 12 பேர் சாதாரணமானவங்க நினைச்சீங்களா, எல்லாத்தையும் விட்டுட்டு ராஜ்ய அமைக்க போறீங்கன்னு சொல்லி உங்க பின்னாடி வந்துட்டு இருந்தா, இப்ப நான் சாக போறேன்னு அப்படியே உள்டாவா பேசுறீங்களே, இது கொஞ்சமாவது நியாயமா உங்களுக்கு அப்படிலாம் சம்பவிக்கவே கூடாது. பாருங்க கேரக்டர் ரொம்ப மோசமா இருந்தது. சரி இது பரவாயில்ல, அவரு 3 தடவை மறுதளிச்சது அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் கத்திரேசு உயிர் தெரிந்த பின்னாடி கூட பேதுரு கிட்ட சில சம்பாஷணைகள் பண்ணார். அங்கேயாவது ஏதாவது குணலட்சணத்துல முன்னேற்றம் தெரிஞ்சா நீங்க கொஞ்சம் கவனிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 20-22. பாத்தீங்களா, கத்திரேசு உயிர் தெரிந்த பின்னாடி நடக்கிற ஒரு சம்பாஷணை. பேதுரு கிட்ட வந்து அந்த 3 தடவை க்வெஸ்சன் கேக்குறார், நீ என் மேல அன்பா இருக்கிறாயா அன்பா இருக்கிறாயே, அவருக்கு ரொம்ப அழுகையே வந்துச்சு. என்ன ஆண்டவரே இப்படி கேட்டீங்க, நான் பேசினது தப்புதான், மறுதளிச்சது தப்புதான், என்ன பண்ணிருங்க, மன்னிச்சிருங்க. சரிப்பா நான் மன்னிச்சிட்டேன், எப்பயோ இனி உன்னுடைய ஃபியூச்சர் லைஃப் எப்படி இருக்கும்னு ஒரு தீர்க்க தரிசனம் என்ன பண்றாரு சொல்றாரு, இப்ப நீ ஓய்ச்சபடி சுத்திட்டு இருக்க, ஆனா இன்னும் கொஞ்ச காலத்துல ஓய்ச்சபடி எல்லாம் உன்னால சுத்த முடியாதுன்னு அவருடைய மரணம் பத்தி அங்க ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டார். சொன்ன உடனே பேதருக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு, ஏன்னா இந்த பரிசுத்தாய் வாங்கல இல்லையா, ஓ நம்ம இந்த மாதிரி தான் பின்னாடி ஆக போறோமோ அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே யோசனையில பின்னாடி திரையும் பாக்குறாரு. அப்போஸ்தலர்களே வயசுல ரொம்ப சின்ன பையனா இருந்தவர் யோவான், அவர் பின்னாடி என்ன பண்ணிட்டு இருக்காரு, வந்துட்டு இருக்காரு. கேரக்டர் பாருங்க, நம்முடைய ஃபியூச்சர் சொல்லிட்டாரு ஓகே, பட் கம்பெனிக்கு ஏதாவது ஆள் இருந்தா நல்லா இருக்குமே, இவரை பத்தி கேட்டு பாக்கலாம் அப்படின்னு உடனே என்ன பண்றாரு, இந்த பின்னாடி வராரு இவருடைய ஃபியூச்சர் என்ன ஆண்டவரே அதை கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு கேட்டோடனே ஜீசஸ் டென்ஷன் ஆயிட்டு, டென்ஷன் ஆகல அங்க ஒரு வார்த்தை சொல்றாரு பாரு, கண்ணி பண்ணி மிஸ்டர் ஏயா போதும், நான் வர்ற வரைக்கும் கூட அவரை நான் உயிரோட என்ன பண்ணிருப்பேன், வச்சிருப்பேன், வைக்கிறது வைக்காது ஏன் விருப்பம், அதை பத்தி நீ ஏன்பா ரொம்ப கவலைப்படுற, எப்படி பாத்தீங்களா, உயிர் தந்த பின்னாடி கூட அவங்களுடைய கேரக்டர் பாருங்க இப்படித்தான் இருந்திருக்கு. அப்போ எப்பயுமே மற்றவர்கள் மேல ஒரு கவனம், இதெல்லாம் நமக்கு இருக்குது, பேதுரு பத்தி பேசணும்னு சிரிக்க வேணாம், நமக்கு ஒரு ரோல் மாடல் பேதுரு இருந்ததுல கூட வச்சுக்கலாம். சகோதர சகோதரிகள் எப்பயுமே ஒரு பதில் நம்மை பத்தி பேசிட்டு அப்ப அந்த புத்தரை பத்தி என்ன சொல்றீங்க அப்படித்தான் நம்ம கேள்வி கேட்கறவங்களா இருக்கும். சரி அப்போ இப்படி பேதுரு இருந்தார், ஆனா சோ இதுல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த எவ்வளவோ அப்போஸ்தலர்கள் வந்தாங்க, ஆனா பர்டிகுலரா யோவான் பத்தி மாத்திர அவர் என்ன பண்றாரு கேக்குறாரு, என்ன ரீசன் நமக்கு தெரியல, ஆனா ஒருவேளை எது காரணமா இருக்கலாம்னா, யாக்கோபு யோவான் ரெண்டு பேரும் ரெண்டு சீட்ல உட்கார வைங்கன்னு அவங்க அம்மா வந்து கேட்டாங்க பாருங்க, அப்ப மற்ற 10 பேரும் என்ன ஆகுறாங்க, எரிச்சல் ஆகுறாங்க. 10 பேர்ல மூத்தவர் யார் ஆக்சுவலா பேதுரு, மத்தவங்களை விட யாருக்கு தான் எரிச்சல் அதிகமா இருந்திருக்கும், மத்தவங்களா கூட யாக்கோபு யோவானை விட சின்னவங்களா இருந்திருப்பாங்க, என்ன பண்ணிருக்கலாம், சரி அவங்க ஏதோ பாத்துட்டு போட்டு. ஆனா பேதுரு கூடயே இருக்கிறவரு, எல்லாத்தையும் விட டாப் வயசுல இருக்கிறவரு, நம்ம கொண்டு போய் உட்கார வைப்பாரு நம்ம யோசிச்சுட்டு இருந்தா இவங்க ரெண்டு பேரும் இப்படி முந்திக்கிறாங்களே அப்படின்னு பர்டிகுலரா பேதுருக்கு அந்த விஷயத்துல என்ன ஆயிருக்கணும், யோவான் மேலயோ யாக்கோபு மேலயோ கண்டிப்பா அவருக்கு கூட எரிச்சல் வந்திருக்கு. சோ ஒருவேளை அதன் விளைவு தெரியல, நம்ம ஒரு சஜஷன் அவ்வளவுதான், அதன் விளைவாக இந்த இடத்துல கருத்தர் ஏசிட்ட யோவான் பத்தி அவர் என்ன பண்ணிருக்கலாம் கேட்டிருக்கலாம். அப்போ அந்த வாழ்க்கையில பேதுருக்கு யோவானுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை அங்க என்ன ஆயிருக்குது போயிட்டு இருந்திருக்கு. இது வந்து பரிசுத்தாய் வாங்குறதுக்கு முன்னாடி, ஆனா பரிசுத்தாய் வாங்கினதுக்கு பின்னாடி நிலைமையே டோட்டலா சேஞ்ச் ஆயிருச்சு பேதுருக்கு. பாருங்க பரிசுத்தாய் வாங்கினதுக்கு அப்புறம் பேதுருடைய முக்கியமான ஊழியம் தேவன் அவருக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னா, நீங்க ஜெருசலேம்ல இருக்கிற எல்லா ஊர்லயுமே என்னை பத்தி என்ன பண்ணணும், சாட்சி கொடுக்கணும், மறிச்ச நான் தான் அவங்களுக்கு வந்த மேசியான்னு சொல்லணும், மேசியா இப்ப மறிச்சவரு மாத்திரம் இல்ல அவர் உயிர்த்து எழுந்துட்டார்னு கூட நீங்க தான் சாட்சி சொல்லணும்னு பேதுரு கிட்ட ஊழியம் கொடுத்துட்டார். அந்த ஊழியத்தை பெந்தகோஸ்தேனாலேயே பேதுரு ஸ்டார்ட் பண்ணிட்டார் இல்லையா, பரிசுத்தாய் வாங்கினவனே அன்னைக்கே சுவிசேஷம் பேசி ஒரு 3000 பேர் என்ன பண்ணிட்டாங்க உள்ள வந்துட்டாங்க. இந்த சம்பவம் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் தேவாலயத்துக்கு பேதுரு பிரேயர் பண்றதுக்காக போறார். அப்படி பிரேயர் பண்ண போகும்போது அங்க கூட தேவன் இந்த சுவிசேஷத்தை பேசுவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு கொடுக்கிறார். ஆனா என்ன ஆச்சரியம் தெரியுங்களா, அந்த வாய்ப்பு கொடுக்கும் போது யார் கூட இருந்ததுன்னு நீங்க கவனிங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3 1 பாத்தீங்களா, பிரேயர் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது ஜபாலயத்துல தேவன் பின்னாடி நீங்க படிச்சீங்கன்னா ஒரு சப்பானி மூலமா சத்தியம் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை தேவன் பேதருக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ரொம்ப முக்கியமான வேலை. ஆனா அந்த முக்கியமான வேலையில யாரும் கூட இருக்கணும்ன்றது யார் சித்தம்? தேவ சித்தம். யார் கூட இருக்கணும்? பரிசுத்தாய் வாங்குறதுக்கு முன்னாடி யாருக்கு யாருக்கும் தான் கிளாஷ், கிளாஷ் இல்ல. அதாவது சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு காலகட்டத்தில் யோவான் மேலத்தான் பேதர் எப்படி இருந்தார்? எரிச்சல. ஆனா ஹோலி ஸ்பிரிட் வாங்கினதுக்கு அப்புறம் அவருடைய சூழ்நிலை கவனிச்சீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வேலையை என்ன பண்ணி ஆகணும், செஞ்சு ஆகணும். வேற வழி இல்ல. அப்போ இங்க நீங்க கவனிக்கணும் சகோதர சகோதரிகளே, அந்த சூழ்நிலையில பேதர் என்ன நினைச்சிருப்பார்? இவ்வளவு பெரிய ஊழியம் செய்ய போறோம், வயசுலயே மூத்தவர் நானு, நம்ம 12 பேர்ல வயசுலயே சின்னவர் இவரு, இவரா நம்ம கூட வந்துட்டு அப்படின்னு பேதர் என்ன பண்ணிருக்கணும்? ஆக்சுவலா யோசிச்சிருக்கணும், ஆனா யோசிக்கல. சந்தோஷமா அந்த ஊழியத்தை செய்தார். இங்கதான் பேதர் லைஃப்ல ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்கிறோம், பரிசுத்தாவி வாங்கினதுக்கு அப்புறம் தேவனுடைய சத்தியத்திற்கு அவர் கீழ்ப்படுதல் காண்பிக்க ஆரம்பிச்சார். இந்த கீழ்ப்படுதல் நாளுக்கு நாள் எதுவாக மாறுச்சுன்னா தாழ்மை குணலட்சணமாக உருவெடுத்து. அருமையான பாயிண்ட். தாழ்மை நமக்குள்ள வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை கீழ்ப்படுதல். கர்த்தருடைய வார்த்தை பேதர் லைஃப்ல அதான் நடந்துச்சு. பாருங்க, இன்னொரு இன்சிடென்ட் கூட நீங்க உங்க ரெண்டு பேரை யூஸ் பண்றது பத்தி படிக்கலாம். அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8:14. கரெக்ட். ஒரு காலத்துல யூதர்களை தாண்டி சுவிசேஷம் புறஜாதிகளுக்கு போச்சு. அது வரைக்கும் அப்போஸ்தலர்கள் என்ன நம்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா, புறஜாதிகளுக்கு இந்த ஒரு மேசியா பத்தின சுவிசேஷம் போறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா தேவன் இப்ப புறஜாதிகளுக்கு கூட சுவிசேஷம் அளிக்க ஆரம்பிச்சார். இந்த நியூஸ் யாருக்கு போகுதுன்னா, ஜெருசலேம்ல இருக்க 12 அப்போஸ்தலர்களுக்கு போகுது. அப்போஸ்தலர்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. புறஜாதிகள் ஒரு நாகரிகம் இல்லாத ஜனங்களாச்சு, பாவ செய்கைகள் நிறைந்த ஜனங்களாச்சு, அவங்க எப்படி மேசியாவை பத்தி கேள்விப்பட்டு ஏற்றுக்கொள்கிறாங்க? நம்பவே முடியலையே. வேணா ரெண்டு பேரை அனுப்பிச்சு என்ன பண்ணலாம், செக் பண்ணலாம்னு அனுப்பும் போது கூட அங்க யார் யார்தான் அனுப்புறாங்க? பேதர்வையும் யோவானி. நல்லா கவனிக்கிறீங்க, வயசுல மூத்தவர், வயசுலயே கடைசி. சோ ரெண்டு பேரை இங்க சேர்த்து தேவன் அந்த ஊழியத்துக்கு அனுப்புறதாக பார்க்கிறோம். சோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல பேதரனுடைய வாழ்க்கையில ஏதோ ஏனோ தானோன்னு எதேச்சியா நடந்திருக்கும் நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல சகோதர சகோதரிகளே, அவருடைய குணலட்சணங்களை உருவாக்குவதற்காக தேவன் அனுமதித்த அனுபவங்கள் அவருடைய வாழ்க்கையில. செகண்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியமா கவனிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில மனத்தாழ்மை வளர வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஊழியத்தில் ஈடுபடும் போது நாம் யாரை அதிக அளவு நேசிக்கலையோ அவங்கத்தான் நம்ம கூட என்ன பண்ணுவாங்க, கூட வருவாங்க. ஒருவேளை யார் நம்ம அதிகமா கோவப்படுறோமோ அவங்கத்தான் நம்ம கூட என்ன பண்ணுவாங்க, கூட வருவாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கொஞ்சம் கவனிக்கணும் சகோதர சகோதரிகளே. அப்போதான் ஒரு சகிப்புத்தன்மை அல்லது ஒரு பொறுமை அல்லது ஒரு மனத்தாழ்மை நமக்கு என்ன ஆகும், உருவாகும். இதுதான் அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கை. நீங்க அருமையா கவனிக்கணும் சகோதர சகோதரிகள். இது ஒரு பாயிண்ட் பேதுரு யோவான் பத்தி. ரெண்டாவது முக்கியமான விஷயம் கவனிச்சீங்கன்னா, பேதுரு வாழ்க்கையில இந்த மாதிரி அவர் அனுபவங்கள் வாங்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் வந்து கர்த்தர் இயேசுவின் வாழ்நாளிலேயே அப்போஸ்தலனாக என்ன பண்ணப்படல, தெரிந்து கொள்ளப்படல. கர்த்தர் இயேசுலாம் மரிச்சதுக்கு அப்புறம் ஜூதாஸ் விழுந்து போன உடனே அவருடைய இடத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் யாரு? பவுல். அப்போ உண்மையிலே சத்தியத்துல முன்னாடி வந்தது யாருன்னா அப்போஸ்தலர்கள் 11 பேர், பேதுரு இன்க்ளூடிங் இல்லைங்களா. பவுல் ஆக்சுவலா எப்படி அப்போஸ்தலர்கள்லயே ரொம்ப பின்னாடி வந்தவர், கடைசியில வந்தவர், சத்தியத்தை ரொம்ப லேட்டா தெரிந்து கொண்டவர் இல்லைங்களா. இந்த ரெண்டு பேர் இப்படி லேட்டா வந்த அப்போஸ்தலர் பவுல், முன்னாடி வந்த அப்போஸ்தலர் பேதுரு, இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த ஒரு சம்பவம் பத்தி கூட வேதாகமம் பேசுது. அந்த சம்பவத்தை நீங்க கவனித்துக் கொண்டு வரும் சகோதர சகோதரிகளே. நான் எது டீப் பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு நம்ம பேச போறது இல்லை, ஜஸ்ட் நடந்த சம்பவங்கள். உண்மையிலேயே அங்க என்ன நடந்திருக்குது, எப்படி அதன் மத்தியில் அப்போஸ்தலர்கள் குணலட்சணங்களுடைய வளர்ச்சியை பத்தி கற்றுக்கொண்டாங்க, அவ்வளவுதான் நாம இன்னைக்கு பேசுறோம். இதன் மூலமா தான் அப்போஸ்தலர்கள்ட்ட இருந்து அந்த பாடங்களை நாம கற்றுக்கொள்வோம். சோ முதல் அந்த விஷயத்துல அப்போஸ்தலர் யோவான் அவங்களுக்குள்ள நடந்த சில விஷயங்கள், ரெண்டாவது இப்போ அப்போஸ்தலருக்கு பவுலுக்கும் நடந்த சில விஷயங்கள் இப்ப நம்ம பார்க்க போறோம். வசனம் நீங்க படிக்கலாம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3:10-15 வரை. கலாத்தியர் மன்னிக்கணும், 2:10-15 வரை. Yeah. பாருங்க, அங்க ஒரு இன்சிடென்ட் அப்போஸ்தலர் பவுல் நோட் பண்ணி காமிக்கிறார். ஒரு முறை அந்தியோக்கியால எனக்கும் பேதுருக்கும் என்ன வந்துருச்சு, சண்டை வந்துருச்சு. நான் சொல்றாரு, நம்ம அப்படித்தான் புரிஞ்சுக்கிறோம். ஆக்சுவலா முகமுகமாய் எதிர்த்து வாயின் வார்த்தைகள்ல ஒரு கிளாஷ் ஆயிருக்கு. என்ன நடந்துச்சு அப்படி அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்றார். படிங்க, பாத்தீங்களா பேதர் என்ன பண்ணிருக்கிறார், ஒரு இடத்துல டபுள் ஆக்ட் பண்ணிருக்கிறார். டபுள் ஆக்ட் என்ன பண்றது, ஒரே ஆள் தான் ரெட்ட வேஷம் போடுறது. பாருங்க, அப்போஸ்தலர்கள் தான், பட் அவங்களுடைய கேரக்டர் தேவன் மறைக்காம பைபிள்ல கொடுத்திருக்கிறார். அதான் நம்ம இப்ப சொன்ன பாருங்க, ஆதிகால சபையில புறஜாதிகள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறாங்கன்ற ஒரு விஷயத்த அப்போஸ்தலர்களாலேயே கொஞ்ச நாள் வரைக்கும் ஜீரணிக்கவே முடியல. யூதர்களுக்கு மாத்திரம்தான் ராஜ்யத்தின் வாய்ப்புன்னு அவங்க நினைச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பேதுருவ மாத்திர தேவன் செலக்ட் பண்ணி கொர்னேலியோ கிட்ட போய் என்ன பண்ணார், சத்தியத்தை போதிக்க வச்சார். இப்ப பேதர் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார்னா, யூதர்களாகி நமக்கு மாத்திரம் இந்த ராஜ்யத்தின் வாய்ப்பு இல்ல, யாருக்கும் இப்ப தேவன் அருளி செஞ்சிருக்கிறார், புறஜாதிகளுக்கு கொடுத்திருக்கிறார். பேதுரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு, பேதுரு புரிஞ்சிட்டார் இந்த விஷயத்த. ஆனா மத்த 11 அப்போஸ்தலர்கள் அந்த விஷயத்த என்ன பண்ணிக்கல, புரிஞ்சுக்கல. இப்ப ஒரு நாள் அந்தியோக்கியா பட்டணத்துக்கு வரும்போது பேதுரு ஏதாச்சும் அந்த பட்டணத்துக்கு வர வரும்போது அங்க இருக்கிற புறஜாதிகள் சில பேர் என்ன பண்ணிருக்கிறாங்க, கிறிஸ்துவை வந்து ஏற்றுக்கொண்டு ராஜ்யத்தின் வாய்ப்புல வந்திருக்கிறாங்க. பேதுரு அவங்க பார்த்தோன்னே, ஓ நீங்க கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா அப்படின்னு அவங்க கூட சம்பாஷணை பண்ணி அவங்க கூட பழகி அவங்க கூட என்ன பண்றாரு, சாப்பிடுற. சாப்பிட்டு இருக்கிற நேரத்துல கையும் கலவுமா பிடிச்ச மாதிரி கதவை திறந்து சில கிறிஸ்தவர்களாகிய யூதர்கள் ரூமுக்குள்ள வராங்க. யூதர்கள் உள்ள வந்தவனே இவ்வளவு நேரம் புறஜாதிகள் கூட ஒட்டிட்டு இருந்த பேதுரு இப்ப என்ன பண்ணிட்டார், விலகிட்டார். ஏன் விலகிட்டாருன்னு தெரியுங்களா, யூதர்கள் ஆக்சுவலா என்ன நினைச்சிருந்தாங்கன்னா, புறஜாதிகளை அந்த நாய்கள் மாதிரி நினைச்சிருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா. ரெண்டாவது, நியாயப்பிரமாணத்துக்கு அப்பாற்பட்ட ஜனங்கள் அவங்க புறஜாதிகள். யூதர்களுக்கு நியாயப்பிரமாணத்துல தேவன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவங்க கூட என்ன பண்ணக்கூடாது, நீங்க சம்பந்தம் வைக்க கூடாது. ஏன் கத்தர் இயேசுவே முதல் வரிகளை சீஷர்களுக்கு என்ன கட்டல கொடுத்திருந்தாருன்னா, சமாரியா பட்டணத்துக்கு போயிடாதீங்கப்பா, புறஜாதி பட்டணத்துக்கு போயிடாதீங்க, எங்க மாத்திரம் போங்க, இஸ்ரேல் காணாமற் போன வீட்டாகி இஸ்ரேலுக்கு மாத்திரம் போங்கன்னு வேற சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் இந்த அப்போஸ்தலர்களுக்கு எந்த ஒரு விஷயத்த நல்லா உள்ள கொண்டு போயிருச்சுன்னா, யூதர்களுக்கு மாத்திரம்தான் இந்த வாய்ப்பு, நம்ம குருவே சொல்லிட்டாருன்னு நம்பிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட அப்ப யூத அப்போஸ்தலர்கள் இப்போ பேதுரு புறஜாதிகள் கூட சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்தவனே உள்ள வரும்போது பேதுரு என்ன நினைச்சிட்டாருனா, ஆஹா இப்ப இந்த அப்போஸ்தலர்கள் நம்மளை பார்த்தா நம்ம குற்றம் செஞ்சிட்டோம்னு சொல்லி நம்மள என்ன பண்ணிருவாங்க, நம்ம புரிஞ்சிட்டோம் புறஜாதிக்கு வாய்ப்பு போயிருச்சுன்னு. ஆனா இன்னும் அவங்களுக்கு அந்த விஷயம் புரியல, புரியாதனால நம்மள ஏதோ தப்புக்கு பார்வையோட பாத்துருவாங்க, நம்ம வேற வயசுல மூத்தவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப அவமானம் ஆகி போயிருமே அப்படின்ட்டு உடனே சாப்பிட பந்தியை விட்டு எந்திரிச்சுட்டு யூதர்கள் பக்கம் என்ன பண்ணிட்டாரு, ஜாயின் அடிச்சுட்டா. இந்த சம்பவங்கள்லாம் யாருக்கு தெரிய வருது, பவுலுக்கு தெரியும். பவுல் ஸ்ட்ராங்கா இருந்தார், எந்த அப்போஸ்தலர்கிட்ட வேணா பேசுறதுக்கு ரெடி. புறஜாதிகளுக்கு ராஜ்யத்தின் வாய்ப்பு போயிருச்சுன்ற விஷயத்தை தெளிவுபடுத்த பவுல் ரொம்ப ஸ்ட்ராங்கா தெளிவா இருந்தார். ஏன்னா அதனாலதான் அவருக்கு என்ன பேர்னா, புறஜாதிகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட அப்போஸ்தலன் என்று பேர். இப்போ இந்த ஒரு கேரக்டருடைய பவுல் உள்ள வரும்போது இப்ப பேதுரு முகமுகமா அவர் என்ன பண்றாரு, எதிர்க்கிறார். இப்படித்தான் அந்த சம்பவம் நடக்குது. பாருங்க என்ன பேசினார்னு கூட அங்க சொல்லிருக்கிறார், கன்னி பண்ணுங்க. பாத்தீங்களா, நேருக்கு நேரம் அடிச்சு பேசுறாரு. என்ன மனுஷன் நீங்க, வயசுல மூத்தவர், சத்தியத்துல ஸ்ட்ராங் ஆனவர் நாங்க நினைச்சிட்டு இருக்கும் போது புறஜாதிகளுக்கு வாய்ப்பு போயிருச்சுன்னு உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே, யூதர்கள் வந்தவனே ஏன் மறுபடியும் புறஜாதிகளையும் யூதரையும் வித்தியாசப்படுத்தி காமிக்கிறீங்க, ஏன் உங்களுக்கு அது தெரியாதா, தேவன் உங்களுக்கு அதை வெளிப்படுத்தலையா, நீங்க அப்போஸ்தலரா இருந்துட்டு நீங்க இப்படி செய்யலாமா, ஒருத்தருடைய கேரக்டரா இது, இந்த மாதிரி அவர் என்ன பண்றாரு பேசுறாரு. அவ்வளவுதான் சம்பவம் நமக்கு போதும். சகோதர சகோதரிகளே, இங்க பேதர் ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கணும், தப்பு பண்ணது என்னமோ உண்மைதான், ஆனா மாம்சத்துக்கு ஒரு பலவீனம் இருக்குது, தவறே செய்தாலும் சுட்டி காமிக்கும் போது என்ன பண்றது இல்ல, ஒத்து கொள்றதே இல்ல, பதிலுக்கு பதில் பேசுறதுதான் நம்முடைய பாரம்பரிய பழக்கமா இருக்கு. அப்போ பேதர் உண்மையிலே அங்க என்ன பண்ணிருக்கணும், பவுல பார்த்து பேசிக்கணும், ஏன்பா என் முகத்துக்கு முகம் பேசுற அளவுக்கு உனக்குலாம் தைரியம் வந்துருச்சா, சத்தியத்துல எனக்கு எவ்வளவோ வருஷம் பின்னாடி வந்தவன் நீ, நான் நம்முடைய குரு கூட இருந்தவன், நீ இப்ப இப்போ வந்தவன். மாத்திரல வயசுல விட உன்னை விட நான் யாரு? பெரிய ஆள். எப்படி சரி, நீ இவ்வளவு பாயிண்ட் பேசுறியே, வயசுல மூத்தவங்க கிட்ட இப்படித்தான் பேசணும்னு சொல்லி சொல்லிருக்கிறாரா? சொல்லு பாக்கலாம், நம்மளா இருந்தா கேட்போமா இல்லையா? மனசாட்சியில ஒத்துக்குவீங்கன்னு நான் நம்புறேன். அப்படித்தான் பேசல, என்ன பண்ணிருக்கணும் பேசிருக்கணும். ஆனா அங்க அந்த எந்த ரெக்கார்டுமே அங்க இல்ல. பாருங்க, பேதுருவனுடைய வார்த்தைகள் நீங்க கவனிச்சீங்கன்னா, பின்னாட்கள்ல இந்த தவறுல இருந்து அவர் அப்புறம் மனம் திரும்பி உணர்ந்துடுறார். உணர்ந்துட்டு பின்னாட்கள் அவர் நிருபம் எழுதும் போது அந்த நிருபத்துல பவுல் பத்தி கோட் பண்றார். என்ன கோட் பண்றாரு? தெரிஞ்ச வசனங்கள் தான். ரெண்டு பேதுரு மூணாம் அதிகாரம் 15வது வசனம். பாத்தீங்களா, அவர் ஏதோ ஒரு விஷயம் பத்தி பேசிட்டு வரும்போது பவுல் அங்க சொல்லி காமிக்கிறார், நான் உங்களுக்கு சொல்றத யாரும் சொல்லிருக்கிறது, பவுலும் சொல்லிருக்கிறார்னு. வெறும் பவுல்னு பேசல, என்ன வார்த்தை சேர்த்து பேசுற? சகோதரனாகிய பவுல் இல்ல, பிரியமுள்ள சகோதரனாகிய பவுல். வார்த்தை நீங்க கவனிக்கணும் சகோதர சகோதரிகள. உண்மையிலேயே பழைய பேதுருவா இருந்திருந்தார் அப்படின்னா, நான் சொல்றது எல்லாமே கேளுங்க, பவுல்னு ஒரு ஆள் இருக்காது, அந்த ஆள் பேச்ச மாத்திரம் என்ன பண்ணாதீங்க, கேட்கவே கேட்காதுங்க. டோட்டல் நான் என்ன பேசினாலும் எதிர்த்து எதிர்த்து தான் என்னது பேசுறதே அவருக்கு பழக்கமா போச்சு. அவர் வார்த்தை மாத்திரம் கேட்காதீங்கன்னு தான் நிருபத்தில் எழுதிருக்கணும். ஆனா எவ்வளவு அன்புள்ள வார்த்தையை பயன்படுத்துறாரு பாத்தீங்க. நான் என்ன சொல்றனோ, பிரியமுள்ள சகோதரனாகிய பவுலும். நமக்கு வேணா வாயில பேசிட்டு உள்ள வேற ஒண்ணு வச்சிருப்போம், அது நம்ம கேரக்டர். அப்போஸ்தலர்கள் அப்படி இல்ல, உள்ளத்துல என்ன இருக்கு அதைத்தான் என்ன பண்ணுவாங்க, வாயில பேசுவாங்க. அப்ப அது உள்ளத்துல இருந்து வந்த வார்த்தை சகோதர சகோதரிக்கல. அது மாத்திரம் இல்ல, நெக்ஸ்ட் வேர்டு அவரை பத்தி என்ன விட்னஸ் கொடுக்கிறாரு பாருங்க. கண்ணி பண்ணு, அவர் நிறைய நிருபம் எழுதி இதை பத்தி என்ன பண்ணிருக்காரு. உண்மையிலே நான் கூட உங்களுக்கு அவ்வளவு கடிதம் எழுதலப்பா, அவர் தான் என்ன பண்ணிருக்கிறாரு, நிறைய கடிதம் உங்களுக்கு எழுதிருக்கிறாரு. அதெல்லாம் நான் என்னென்ன சொல்லிருக்கோம் அதை அவரே அப்படி என்ன பண்ணிருக்காரு, பேசியிருக்காரு. நெக்ஸ்ட் படிங்க. போதும், அவர் சொன்னதுல சில காரியங்கள் அறிகிறதுக்கு. அப்ப பேதுரு என்ன சொல்றாருன்னா, அவருக்கு என்னைய விட நாலேஜ் அதிகம்ப்பா, அவர் பேசுறதுல பாதி எனக்கே என்ன பண்ணல, புரியல. பெருமை இல்ல ஒரு அப்போஸ்தலனா பேதுரு கண்டினியூவா இருந்திருந்தாருன்னா இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? தாழ்மையோட எனக்கு சில விஷயம் தெரியலன்னு ஒத்துக்கொள்ள முடியுமா? நம்மளும் இருக்கிறோம், ஒரு சப்ஜெக்ட் பேசுறோம்னு வைங்க, முடிஞ்சிட்டு போகும்போது சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒரு க்வெஸ்சன் கேட்டா பதில் தெரியலனாலும் என்ன பதில் சொல்லுவோம் தெரியுங்களா சிஸ்டர்? அது பாத்துருக்கிற சிஸ்டர், இன்னொரு நாள் பார்த்துட்டு வந்து சொல்றேன். என்னைக்குமே தெரியாத ஒரு விஷயத்தை ஒத்துக்கொள்றது வந்து நமக்கு பழக்கம் வர்றது ரொம்ப கம்மி. ஆனா ஒரு அப்போஸ்தலனா இருந்து கொண்டு பவுல் என்னை விட பின்னாடி வந்தவர் தான் நிறைய பேசிருக்கிறாரு, என்னை விட. அவர் பேசினதுல பாதி எனக்கே புரியறது இல்ல, நிறைய பேர் அதை தப்பா டிரான்ஸ்லேட் பண்றாங்க, கவனமா இருங்க. சோ இதெல்லாம் ஜஸ்ட் பவுல் பத்தி பேசுறாரு பாருங்க. இந்த வார்த்தைகள் பேசும்போது கண்டிப்பா சகோதர சகோதரிகளே, அங்கத்தான் பேதுருவினிடத்துல முழு மனத்தாழ்மை என்கிற குணலட்சணம் அவருக்கு உண்டாயிருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். பரிசுத்தாய் வாங்கிறதுக்கு முன்பாக வரைக்கும் பெருமைகளாலும் வித்தியாசமான குணநலன்களாலும் மற்றவங்களை கீழாக நினைக்கிற மாதிரியான ஒரு குணநலன்களாகவும் இருந்துட்டு இருந்த ஒரு அப்போஸ்தலன், பரிசுத்தாய் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவர் முழு மனத்தாழ்மையுடைய ஒரு அப்போஸ்தலனா மாறியிருக்கிறார். அந்த மாறினதுக்கு சில எவிடன்ஸ் தான் நாம் இங்க காமிச்சிருக்கோம் அப்போஸ்தலர் பேதுரு பத்தி. இந்த எவிடன்ஸ்ல நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் சகோதர சகோதரிகளே? இந்த மனத்தாழ்மை அவருக்கு வரணும் அப்படின்னா சில விஷயங்கள் நடந்தா தான் வரும். ஒன்னு, யோவான் கூட எந்த அளவு கிளாஸ் ஆச்சோ, யோவான் கூட அந்த அளவு க்ளோஸா என்ன பண்ணி ஆகணும், பல அதாவது யோவான் கூட எந்த அளவு பிரிஞ்சிருந்தாரோ அந்த அளவு யோவான் கூட என்ன பண்ணணும், பிரிஞ்சிருந்தாருன்னு ஏதோ ரெண்டு பேரும் எதிர்முனைன்னு நினைச்சிட வேணாம், அப்படி எங்கேயும் வசனம் சொல்றது இல்ல. நடக்கிற சம்பவங்கள் பார்க்கும்போது ரெண்டு பேருக்குள்ள சிந்தனையில என்ன இருந்திருக்குது, வேறுபாடு இருந்திருக்கு. ஆனா தேவன் என்னத்தான் பண்றாருன்னா, பேதுரு உங்களுக்குள்ள தாழ்மைங்கிற குணலட்சணம் வரணும், வரணும்னா நீங்க கண்டிப்பா யார் உங்களுக்கு பிடிக்கலையோ அவர் கூட தான் என்ன பண்ணணும், என்னுடைய ஊழியத்தையே நீங்க செய்யணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, அப்போஸ்தலர் பவுல் மூலமாக பேதுருவுக்கு உணர்த்தப்பட்ட பாடம், செய்த தவறுகளை தன்னை விட வயசுல சிறியவர் சொல்லும் போது கூட என்ன பண்ணணும், அவரு ஏற்று கொள்ளணும். இது வெறும் பாக்குறதுக்கு அவ்வளவுதான் தெரியும் பாயிண்ட், பட் இது உள்ள வரணும்னா மனசுல நிறைய போராட்டங்கள் நடக்கும், நிறைய பலவீனங்களை தாண்டி தான் ஒரு புது சிருஷ்டி இந்த ஒரு முடிவுக்கே வர முடியும் சகோதர சகோதரிகள். இது வந்து ரெண்டு எக்ஸாம்பிள் பைபிள்ல கொடுத்திருக்கார் தேவன், அவ்வளவுதான். பட் இது போல பேதுருவினுடைய வாழ்க்கையில எவ்வளவோ சம்பவங்கள் என்ன பண்ணிருக்கணும், நிச்சயமாக நடந்திருக்கணும். முதலாவது அவர் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய தவறுகளை ஒத்துக்கொள்ளும் போதுதான் நாளுக்கு நாள் அவருக்குள்ள அந்த மனத்தாழ்மை என்கிற ஒரு அருமையான குணலட்சணம் உருவாகி ஒரு கடைசி காலத்துல தனக்கு தெரியாததை கூட தெரியாது என்று சிறு பிள்ளை போல ஒத்துக்கொள்கிற அளவுக்கு ஒரு குணலட்சணத்துக்கு அவர் என்ன பண்ணிச்சது வழி நடத்தினதாக பார்க்கும். நம்முடைய வாழ்க்கை கூட அப்படித்தான் சகோதர சகோதரிகளே பேதர் போல நம்முடைய வாழ்க்கையில அந்த மனத்தாழ்மை வரணும் அப்படின்னா நல்லா நீங்க கவனிக்கணும். ஏற்கனவே இருதயத்துல நிறைய மோசமான குணலட்சணங்கள் உள்ள இருக்கு. அப்போ ரெண்டு விஷயம் நடக்கணும். ஒன்னு முதலாவது அதை அழியணும், ரெண்டாவது நல்ல குணலட்சணங்கள் உள்ள ஸ்தாபிக்கப்பட்டு என்ன பண்ணப்படணும், வளர்க்கப்பட வேண்டும். இது ரெண்டும் நடக்கணும்னா வாழ்க்கையில சகோதர சகோதரிகள் மத்தியில நிறைய அனுபவங்களை சந்திக்க வேண்டியிருக்கும், நிறைய சிச்சைகளை சந்திக்க வேண்டியிருக்கும், உலக ஜனங்கள் மத்தியில நிறைய அனுபவங்களை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும், பெயர் கிறிஸ்தவர்கள் மத்தியில நிறைய அனுபவங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அதில் எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுத்தலோட நாம் அந்த அனுபவங்களை சந்திக்கும் போது மனத்தாழ்மை என்கிற பொன்னான குணம் நமக்குள்ள உருவாகும் சகோதர சகோதரிகள். இது பேதுருடைய வாழ்க்கையில இருந்து கத்துக்கிறோம். இப்ப ரெண்டாவது அப்போஸ்தலன் போலாம். அப்போஸ்தலன் ஆகிய யோவான் பத்தி நம்ம பார்க்கலாம். வயசுலேயே சின்னவர் இல்லைங்களா, யோவான் பத்தி கூட பைபிள்ல ஒரே ஒரு இன்சிடென்ட் தான் இருக்குது, ரொம்ப இல்ல. அவருடைய கேரக்டர் பத்தி நீங்க நல்லா கவனிங்க. முதல் வாச வசனம் தான் லூக்கா 9:54-56. லூக்கா 9:54-56. ஆமா, ஒரு காலகட்டத்துல சமாரியா பட்டணத்தின் மேல ரொம்ப கோபம் கொண்டு அதை அழிக்கிறதுக்கு முன் வந்தவர் தான் யாரு, யோவான். சரிங்களா, இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு கர்த்தர் இயேசுவினுடைய மரணம் எல்லாம் சம்பவிச்ச பிற்பாடு மறுபடியும் அதே சமாரியா பட்டணத்துக்கு தேவன் சுவிசேஷத்தை என்ன பண்ணார், அனுப்பினார். 8 அந்த டீட்டெயிலா இருக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல, பின்னாடி நீங்க படிச்சு பார்க்கலாம். அந்த ஊழியத்தை அனுப்புனதுக்கு அப்புறம் அந்த சமாரியா பட்டணத்து ஜனங்களை சீர்திருத்தும்படியாக ரெண்டு அப்போஸ்தலர்களை அனுப்புனார். இப்பதான் படிச்சோம் அந்த ரெண்டு அப்போஸ்தலர்ல ஒருத்தர் யார், வசனம் ஞாபகம் வருதுங்களா? நீங்க அந்த வசனம் எகைன் கூட படிக்கலாம். அப்போஸ்தலர் 8:14 பாத்தீங்களா? இங்க கூட ஒரு அருமையான பாயிண்ட், எந்த சிட்டி மேல ரொம்ப கோபப்பட்டுட்டு அதை வெறுத்துட்டு வெளியே வந்தாரோ யோவான், அதே பட்டணத்துக்கு தான் அவர் ஊழியம் செய்யும்படி தேவன் என்ன பண்ணார். அந்த அந்த நிலைமையில யோவான் என்ன நினைச்சிருப்பா? இந்த ரசல் கமெண்ட்ஸ் யோவான் பத்தி அருமையா கொடுக்கும்போது, ஒரு காலத்துல கிறிஸ்துவின் ஆவி, அந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவினா மனத்தாழ்மையும் அன்பும் நிறைந்த ஆவி. அந்த ஆவி பிறருக்கு பாதகம் உண்டு பண்ணணும்னு நினைக்காது, மாறாக பிறருக்காக ஜீவனையும் கொடுக்கணும்னு நினைக்கும். அதுதான் கிறிஸ்துவின் ஆவி. இந்த ஆவி ஒரு காலத்துல யோவான் கிட்ட இல்லாததுனால அவர் என்ன பண்ணார் அப்படின்னா சமாரியா பட்டணத்தை சபிச்சார். ஆனா எப்போ இந்த ஆவியை அவர் பெற்றுக்கொண்டாரோ, பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கையின் காரியங்கள் பார்க்கும் போது தானே முன்வந்த அந்த பட்டணத்திற்கு அவர் என்ன பண்றார், ஊழியத்தை செய்வதற்கு தயாராக கிளம்புகிறார். அன்பினாவி உள்ள ஜனங்கள் ஒவ்வொருத்தருமே இப்படித்தான் அங்க இருக்கணும் சகோதர சகோதரிகளே. யோவானுடைய வாழ்க்கையோட சின்ன இன்சிடென்ட் இது, நம்ம நிறைய விஷயங்கள் இங்க பேசுறது இல்ல, ஒரு சின்ன அருமையான அனுபவம் தான். சோ எப்படி இங்க யோவான் மாறி இருக்கிறார் அப்படின்னா சேம் பேதுரு வாழ்க்கையை மாத்தி தான். யோவானுடைய வாழ்க்கையில பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தேவன் அவருக்கு சில தனிப்பட்ட அனுபவங்கள் கொடுத்திருக்கிறார். அது நீங்க அப்போஸ்தல நடவடிக்கைகள் புக்கு ஃபுல்லா வாட்ச் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். அதை நம்ம இப்ப பேசவே முடியாது, நேரமும் நமக்கு இல்ல. சோ அப்போ தேவன் அவருக்கு கொடுத்த தனிப்பட்ட அனுபவங்களை வாங்கி கொண்டு ஒரு அப்போஸ்தலரா சேம் அவர் கூட கீழ்ப்படிதலோடு கலந்து அந்த மனத்தாழ்மையில வளர்ந்திருக்கிறார். இதுதான் யோவான் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு சின்ன அருமையான விஷயம். யோவான் பத்தி நிறைய நம்ம பேசுறதுக்கு இல்ல. மூணாவதாக நம்ம கவனிக்கும் போது, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஜஸ்ட் நடந்த சம்பவங்களே உங்கள் கண்களுக்கு முன்பாக எடுத்து வைக்கிறோம் அவ்வளவுதான். மூணாவதாக நம்ம அப்போஸ்தலர்கள் ரொம்ப முக்கியமான அப்போஸ்தலருக்கு வரோம், அப்போஸ்தலன் ஆகியா பவுல். சோ சகோதர சகோதரிகளே, பவுல் என்று சொல்லும் போது விசேஷமான அப்போஸ்தலன். மத்த அப்போஸ்தலர்களுக்கும் இவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எல்லா அப்போஸ்தலர்களுக்கும் கர்த்தர் இயேசுவை அழியிற சரீரத்துல பார்த்தா, இவர் ஒருத்தர் மாத்திரம் எதுல பார்த்தார், அழியாமையின் மகிமையின் சரீரத்துல அவர் பார்த்தார் இல்லீங்களா. எல்லா அப்போஸ்தலர்களும் ஜீசர் கர்த்தர் இயேசுவோட கூட இருந்து வாழ்ந்தவங்க, பட் இவர் மாத்திரம் கர்த்தர் இயேசு கூட இல்லாம, அதாவது கூட இருந்து என்ன பண்ணல, அவரு வாழ்க்கை அங்க செய்யவில்லை என்று நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இப்படி நம்ம கவனிக்கும் போது இந்த அப்போஸ்தலருடைய பவுலுடைய வாழ்க்கை, இவரை கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்க இருக்கிறோம். இவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, இவருடைய வாழ்க்கையில் அவர் மனத்தாழ்மை என்கிற குணலட்சணத்தை எவ்வளவு வளர்த்துக் கொண்டார் அல்லது எவ்வளவு காண்பித்தார், இந்த விவரங்கள் கொஞ்ச நேரம் நம்ம பார்க்கலாம். சோ இந்த விவரங்களை நம்ம ஆராயறதுக்கு பேதுருவினுடைய விஷயங்கள் நம்ம இப்ப பார்த்தோம், யோவானுடைய விஷயங்கள் பார்த்தோம். அது மாதிரி நம்ம ரொம்ப சுருக்கமா பார்க்க போறது இல்ல. மாறாக அப்போஸ்தலர் பவுலினுடைய ஆரம்ப கால வாழ்க்கையில இருந்து நம்ம எடுக்க போறோம். ஆரம்ப கால வாழ்க்கைன்னா எதை நினைக்கிறீங்க நீங்க? சபையை துன்பப்படுத்தினதுல இருந்து நினைக்கிறீங்க. ஆனா அதுல இருந்து நம்ம எடுக்க போறது இல்ல. ஒரு மனுஷனுக்கு ஆரம்ப கால வாழ்க்கைனா எது? அவருடைய உடன்படிக்கை. அதெல்லாம் ஓகே, நான் மாம்சத்துல இருந்தே பேசுறேன். அவருடைய பிறப்புல இருந்து, அவருடைய பிறப்புல இருந்து சில டீடைல்ஸ் எடுத்து பார்த்தோம்னா அவருக்குள்ள அந்த மனத்தாழ்மை எப்படி வளர்ந்தது என்பதை கூட அருமையா நம்ம கண்டுபிடிக்கலாம். சோ ஓகே, இப்போ நம்ம சில கேள்விகள் கேட்கலாம் உங்களுடைய விழிப்புணர்வுக்காக. அப்போஸ்தலனாகிய பவுல் யூதரா புரஜாதியா? யூதரா புரஜாதிங்களா? யூதன். ஆமா, ஒரு இடத்துல புரஜாதி அப்படின்னாங்க. ஓகே, கஷ்டமாயிடுச்சு. சோ யூதருக்கு யூதன் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். சகோதர சகோதரிகள், வசனம் படி. அவரே சொல்றார், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3:11 மன்னிக்கணும் சிஸ்டர், மன்னிக்கணும். பிலிப்பியர் 3:15 மன்னிக்கணும் சிஸ்டர், மன்னிக்கணும். 4:5 பாத்தீங்களா சகோதர சகோதரிகளே, தன்னை பத்தி ஒரு பயோடேட்டா அவர் கொடுக்கிறார். என்னை யாருன்னு நினைச்சீங்க நீங்க? நான் புரஜாதினே நீங்க நினைச்சிட்டீங்களா? நான் யாரு? இஸ்ரேலில் பிறந்த இஸ்ரேலன், எபிரேயனுக்கு எபிரேயன், 8 பிறப்புல இருந்து டீட்டெயில் கொடுக்கிறார் பாருங்க. உங்களை மாதிரியே நானும் விருத்த சேதனம் செய்யப்பட்ட ஒரு யூதன். எந்த கோத்திரம்னு கேக்குறீங்களா? யூதர்கள்னா ரெண்டு கோத்திரம் சேர்ந்தவங்க தான் யூதர்கள். ஒன்னு யூதா கோத்திரம், இன்னொன்னு பென்யமீன் கோத்திரம். அந்த யூத கோத்திரத்துல வந்தவர் நான் இல்லைங்களா? சாரிமா, அந்த யூதர்கள் இருக்கிற அந்த பென்யமீன் கோத்திரத்துல வந்தவர் நான். அவர் அங்க சொல்றத பார்த்து அங்க முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றாரு பாருங்க. நான் யாரு ஆக்சுவலா? யூதன். ஓகே, நான் யாரு? யூதன் மாத்திரம் இல்ல, யூதர்களுக்குள்ளேயே ஒரு 3 விசேஷமான வகுப்பா இருந்தாங்க. பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர். இவங்களே லிஸ்ட்ல டாப்ல எடுத்தோம்னா பரிசேயர்கள் தான் வருவாங்க. அந்த பரிசேயர்கள் ஒருத்தர் தான் யாரு? அவர் நிலைமை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதர சகோதரிகளை. இவர் பரிசேயன், இவர் மாத்திரம் பரிசேயன் கிடையாது. ஒரு வசனம் நீங்க படிங்க, அப்போஸ்தலர் 23:6 வசனம். அப்போஸ்தலர் 23:6 பாத்தீங்களா, நான் பரிசேயன், என்னுடைய அப்பா கூட கோத்த சந்ததி. எந்த சந்ததி தான்? பரிசேய சந்ததி. பரிசேயர்கள் என்னும் போது அந்த காலத்துல சாதாரணமான ஜனங்கள் இல்ல. இஸ்ரேல் ஜனங்களை நியாயப்பிரமாணத்துல வழி நடத்துகிற தலைவர்களாக அவங்க இருந்து கொண்டிருந்தாங்க. சரிங்களா, அந்த பாயிண்ட் நீங்க கவனிக்கணும். இஸ்ரேல் ஜனங்களுடைய முழு நம்பிக்கை யார் மேலத்தா இருந்துச்சுன்னா பரிசேயர்கள் மேலத்தா இருந்துச்சு. அதாவது பரிசேயர்கள் பத்தி கர்த்தரேசு சொல்றாரு இல்லீங்களா, அவங்க மோசேயின் ஆசனத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, என்ன அர்த்தத்துல பேசுறாருன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து வழி நடத்தி வெளியே கூட்டிட்டு வந்தது யார்? மோசே. அந்த காலத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு வழி நடத்துதல் தேவனா, இஸ்ரேல் ஜனங்கள் யாரைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க? மோசே. அது போல கர்த்தர் இயேசுவின் முதல் வருகையின் போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு எந்த ஒரு வழி நடத்துதல் தேவைனாலும் மோசே இடத்துல யார வச்சுதான் அவங்க நினைச்சு பாத்துட்டு இருந்தாங்கன்னா, இந்த பரிசேயர்கள். இஸ்ரேல் ஜனங்கள் எதிர்பார்த்தாங்க பாருங்க மேசியா. அந்த மேசியா வந்துட்டாருன்ற நியூஸையே இஸ்ரேல் ஜனங்களுக்கு யார் தான் அறிவிப்பாங்கன்னு இஸ்ரேல் ஜனங்கள் நம்பிட்டு இருந்தாங்கன்னா, இந்த பரிசேயர். பரிசேயர்கள் தான் பிறக்க போற மேசியாவை அடையாளம் கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லுவாங்கன்றது இஸ்ரேல் ஜனங்களுடைய நம்பிக்கை. அப்போ யூத ஜனங்கள் மத்தியில பரிசேயர்கள் எந்த அளவு நிலைமையில இருந்திருப்பாங்க நீங்க யோசிப்பாரு. அவங்கள ஒருத்தர் தான் அப்போஸ்தலன் ஆகிய பவுல். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, அவருடைய பிறப்பு பத்தி நீங்க கவனிச்சீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22:3 வசனம். இவர் யூதன் தான், ஆனா சொந்த ஊரான இஸ்ரேல்ல பிறக்கல. எங்க பிறக்கிறார்? சிலிசியா நாடுன்றது ஒரு புரஜாதி பட்டணம், அதுல இருக்கிற தர்சுன்றது ஒரு புரஜாதி சிட்டி. சரிங்களா, அந்த சிட்டில பிறந்தவர் தான் யாரு? பவுல் என்று நம்ம பார்க்கிறோம். சோ இவர் பிறந்த இந்த தர்சு பட்டணத்துக்கு ஏதாவது விசேஷம் இருக்குதா? இதர் கமெண்ட்ஸ்ல ரொம்ப அருமையா கொடுப்பார். நான் ஏன் இவ்வளவு பாயிண்ட் சொல்றோம்னா, மனத்தாழ்மை அவருக்கு எப்படி வந்துச்சுன்றதுக்கு இந்த தகவல்கள் எல்லாம் தேவை. அதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். அப்ப அவர் பிறந்த அந்த தர்சு பட்டணம், அதனுடைய விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல இன்னைக்கு மாதிரி டெக்னாலஜி எல்லாம் எதுவும் கிடையாது. அப்போஸ்தலர் பவுல் காலத்துல கல்வி அறிவோ கலை அறிவோ ஏதாவது இருந்துச்சா? நாகரிக வளர்ச்சி இருந்துச்சா? இல்ல. ஆனா அந்த காலத்திலேயே, இப்போ இன்னைக்கு எப்படி உலக அளவில் எடுத்துட்டோம்னா, டாப் சிட்டி அதாவது உலகத்திலே தலை சிறந்த ஒரு நகரம் அப்படின்னா எந்த நகரத்தை சொல்லலாம்? எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்க. லண்டன் சொல்லலாம், போயிட்டு வந்திருப்பீங்க போல இருக்குது. நியூயார்க் சொல்லலாம், அப்புறம் வாஷிங்டன். அவ்வளவுதான் பேப்பர்ல படிக்கிறோம், அதனால அவ்வளவுதான் நமக்கு தெரியும். சரி ஓகே, தெரிஞ்ச அளவுக்கு சந்தோஷம் தான். ஆனா சகோதர சகோதரிகளே, அந்த காலத்துல உலகத்திலேயே தலை சிறந்த நகரங்கள் அப்படின்னு சொன்னா முதலாவது எதை சொல்லுவாங்க தெரியுங்களா? ஏதேன்ஸ் சொல்லுவாங்க, அத்தேனே பட்டணம் பைபிள்ல வருது. ஏன்னா அங்க முழுக்க முழுக்க இருக்கிற எல்லாருமே விஞ்ஞானிகள் தான். பவுல் மார்ஸ் மேடல போய் பேசும்போது அவங்கள பத்தி தேவன் ஒரு ரெக்கார்டு கொடுக்கிறாரு பாருங்க. அந்த ஜனங்களுக்கு பொழுதுபோக்கு வேலையே என்னன்னா புதுசா என்னது என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சிட்டே இருக்கு. இது ஒரு வேலையாவே வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த அளவு அந்த இடத்துல கலை அறிவும் கல்வி அறிவும் நிறைய இருந்துச்சு. யூனிவர்சிட்டிஸ் இன்னைக்கு மாவட்டத்துக்கு மாவட்டத்துக்கு இருக்குது, ஆனா அந்த காலத்துல யூனிவர்சிட்டிஸ் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. ஒரு சில தலை சிறந்த நகரங்கள்ல இருக்கும், அதுல முதல் நகரம் ஏதென்ஸ். இங்க பல்கலைக்கழகங்கள் நிறைய இருக்கும், கலை அறிவு கல்வி அறிவு நாகரிக வளர்ச்சி நல்லா இருக்கும். சரி வேற ஏதாவது நகரம் இருக்குதா அப்படின்னு அந்த காலத்து ஜனங்கள் கிட்ட கேட்டா ஏதென்ஸ் விட்டா வேற அப்படின்னு யோசிச்சுட்டு உடனே இன்னொரு பட்டணம் பேர் சொல்லுவாங்க, அது பேரு அலெக்சாண்ட்ரியா. இது ரெண்டாவது பட்டணம், டாப் டூ சரிங்களா. சரி இதை விட்டுருங்க, இதை விட வேற ஏதாவது இன்னும் ஏதாவது நகரம் இருக்குதான்னு கேட்டா நல்லா யோசிச்சு அந்த ஜனங்கள் இன்னொரு பதில் கொடுப்பாங்க. இன்னொன்னு இருக்குது, அது என்னன்னா சிலிசியா நாட்டில் இருக்கிற தர்சு பட்டணம். நீங்க யோசிக்கணும், போஸ்டலர் பவுல் பிறந்த ஊர் சாதாரணமான ஊர் இல்லை. அன்னைக்கு உலகத்திலேயே தர வரிசையில் மூன்றாவது இடத்தில் இருந்தா பட்டணம். புரியுதா நான் என்ன சொல்றது? டாப் த்ரீ பிறந்த ஊர் பாருங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் லண்டன் சொன்னீங்க, பிறந்திருந்தா சந்தோஷப்படுமா சந்தோஷப்பட மாட்டோமா? பாத்தீங்களா, மனசுல நம்ம அறியாமையே பெருமை வந்துடும். உள்ள ஒண்ணு இருக்காது ஆக்சுவலா. பட் நான் எங்க பிறந்துட்டேன்? இந்தியால பிறந்ததுக்கே நம்ம எவ்வளவோ பேசிட்டு இருக்கிறோம். லண்டன்ல எல்லாம் பிறந்திருந்தோம்னா நம்ம வாயை அடிக்கவே முடியாது. சகோதர சகோதரிகளே, அப்ப யோசிச்சு பாருங்க, பவுலுடைய பிறந்த ஊர் டாப் த்ரீ சிட்டியில அவர் பிறந்திருக்கிறார். கல்வி அறிவு பல்கலைக்கழகங்கள் நிறைந்த இடம், அப்போ நிறைய ஸ்கூல்ஸ் நிறைந்த இடம்னா நீங்க கவனிக்கணும். அப்போஸ்தலர் பவுலுடைய படிப்பறிவு எப்படி இருந்திருக்கும்? நன்றி, தெளிவான வார்த்தை சொல்லியிருக்காரு. பயங்கரமா என்ன இருக்கும் இருந்திருக்கும். யோசிக்கணும் சகோதர சகோதரிகளே, அன்னைக்கு படிப்பறிவுலாம் சுத்தமா கிடையாது. இந்த மூணு நகரங்கள்ல தான் ஸ்கூல்ஸே இருக்கும், யூனிவர்சிட்டிஸ் கூட இருந்துச்சு, அதாவது பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் இருந்துச்சு. அப்ப அந்த ஊர்ல ஒருத்தர் பிறந்திருக்கிறான்னா கண்டிப்பா அவருடைய படிப்பறிவு ஆரம்ப காலத்துல எப்படி இருந்திருக்கணும்? பயங்கரமா இருந்திருக்கும். ரசல் கமெண்ட்ஸ்ல சொல்லும் போது, ரீப்ரின்ஸ்ல சொல்லும் போது ரொம்ப அருமையா சொல்றாரு. அந்த காலத்துல ஜென்டில்மேன்ஸ்னாவே கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்களாமா. ஜென்டில்மேன்னா யாரு? இன்னைக்கு நீட்டா ஒரு கோட் சூட் போட்டு வந்தா என்ன சொல்லிடுவோம்? என்னைய கூட நீங்க சொல்லிடுவீங்க, ஆனா நான் கிடையாது சரிங்களா சகோதர சகோதரிகளே. பட் அந்த காலத்துல ஜென்டில்மேன் யாரும் சொல்லுவாங்கன்னா நிறைய கல்வி அறிவு இருக்கணும், நிறைய வசதி வாய்ப்பு இருக்கணும். இது ரெண்டு இருக்கிற ஒரு நபர் தான் ஜென்டில்மேன் அந்த காலத்துல. இப்படி ரெண்டும் சேர்ந்து அமையறது எல்லாருக்கும் அமையாது அந்த காலத்துல. ஒரு சில ஜனங்கள் மாத்திரமே இருந்தாங்க. அந்த லிஸ்ட்ல யார் கூட வர்றதா பிரதர் சொல்றாருன்னா ஜென்டில்மேன். யோசிக்கணும் சகோதர சகோதரிகள். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா கிறிஸ்துவுக்கு முன்னாடி வாழ்க்கை இதெல்லாம் அவருக்கு, பின்னாடி வாழ்க்கைய நெக்ஸ்ட் பார்க்க போறோம். அப்பதான் அவருக்குள்ள அந்த தாழ்மை பத்தி நம்ம ரொம்ப அருமையா கற்றுக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட், இவர் ஜென்டில்மேன் என்று பார்த்துட்டோம். இவருடைய அப்பா, இவருடைய அப்பாவும் சரி இவருடைய வம்சமும் சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பவுல் பணக்காரரா ஏழையா? பணக்காரர் என்பது சாதாரண வார்த்தை. நன்றி, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க, மல்டி மில்லியனர் அப்படின்னு. பிரதர் பைபிள் இல்லாத வார்த்தை எல்லாம் சொல்லாதீங்க பிரதர் அப்படின்னு யோசிக்க வேணா. பைபிள் ஒரு சின்ன இன்சிடென்ட் நான் காண்பிக்கிறேன், பவுல் எந்த அளவு பணக்காரர் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. சகோதர சகோதரிகளே படிக்கலாம், அப்போஸ்தல நடவடிக்கைகள் 22 அதிகாரம் 27 இருந்து 29 வரைக்கும். பாருங்க, ஒரு இடத்துல பவுல் பிரசங்கத்தின் நிமித்தம் அந்த போர்படை தளபதி வந்து வேகமா புடிச்சிட்டு போய் என்னையா சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிறேன், நல்லா என்ன பண்ணிடுறாரு, ரத்த வர்ற அளவுக்கு அடிச்சு நார் நார ஆக்கிடுறாரு. ஆக்கிட்டு அவர் போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் பவுல் பக்கத்துல இருக்கிற படைவீரனை பார்த்து, சார் கொஞ்சம் இங்க வாங்க, என்னையா வேணும், ஏன்னா கைதிக்க மதிப்பு இருக்குமா, என்னையா வேணும் வரும்போது என்னையான்னு கூப்பிடறத முதல் ஸ்டாப் பண்ணுங்க, நான் யாருன்னு தெரியுமா, நீ உன்னை நான் உன்கிட்ட பேசுறதே எனக்கு டைம் வேஸ்ட், இதுல நீ யாருன்னு வேற தெரிஞ்சுக்கணும்னு அவர் என்ன பண்ணிருப்பாரு சொல்லிருப்பாரு. அப்ப பவுல் சொல்றாரு, நான் ஒரு ரோம குடிமகன். அந்த காலத்துல ரோம குடிமகனை சாதாரணமாலாம் ஒருத்தர் அடிக்க முடியாது, விசாரிக்கிறதுக்கே சில பெர்மிஷன்ஸ் வாங்கணும். ரோம குடிமகன்களுக்கு விசேஷமான சலுகை அன்னைக்கு இருந்துச்சு. குடிமகன்னா உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப இந்திய குடிமகன்னா யாரு? நாமத்தான். நம்ம நாடு அவ்வளவு பிரசித்தி பெற்றதில்லை, நமக்கு எங்க போனாலுமே வித்தியாசமா தான் இருக்கும், அது பேச விரும்பல. ஆனா அந்த காலத்துல ரோமன் கவர்மெண்ட் தான் உலகே என்ன பண்ணிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த ரோம கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு ரோம குடிமகன் அந்த ஆளுகைக்குள்ள எங்க வேணா போலாம், எங்க வேணா வரலாம், யார் அவரை என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. தப்பே செஞ்சா கூட சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி தான் அவரை விசாரிக்கணும். இதெல்லாம் ரோம குடிமகனுக்குரிய சலுகைகள். ஆனா இங்க அப்போஸ்தலர் பவுல் அவர் யாரு சொல்றாரு, ஆக்சுவலா ரோமன் அங்க சொல்றாரு. வசனம் படி பாத்தீங்களா, நான் யாரு? ரோமன் தான். நீங்க சொல்லுங்க, பவுல் யூதனா ரோமனா? சரி விடுங்க, ரெண்டு பேரும் ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. நீங்க பல பதில்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. விட்டலாம், அவர் ரெண்டு குடிமகனும் ரெண்டு குடியுரிமையும் என்ன பண்ணிருந்தார், பிறப்புல ஒரு யூதன் பட் ஒரு ரோம குடியுரிமை என்ன பண்ணிருந்தார், குடியுரிமை வாங்குறதுன்னா புரியுதுங்களா? அமெரிக்கால இருந்து இந்தியாவில ஒருத்தர் வராருன்னா அவருக்கு விசா கொடுத்துருவாங்க, இவ்வளவு நாட்கள் தான் என்ன பண்ணணும் அவர் இந்தியால, அப்படி தங்கிட்டு அவர் ரிட்டர்ன் போயிடணும் அமெரிக்காவுக்கு. அப்படி இடைப்பட்ட தங்குற நாட்கள் அவருக்கு இந்தியா புடிச்சு போய் இங்கேயே செட்டில் ஆகணும்னு விரும்பினாரு, நீங்க நினைச்ச மாதிரிலாம் தங்க முடியாது. முதல் இந்தியன் கவர்மெண்ட் போயிட்டு நான் நிரந்தரமா இந்த ஊர்ல இருக்கிறேன், எனக்கு இந்த ஊருக்குரிய குடிமகன் என்ன பண்ணுங்க அந்த அதிகாரத்தை கொடுங்கன்னு அந்த குடியுரிமை வாங்கணும், அப்பதான் அவர் ஒரு இந்திய குடிமகன் ஆவார். அது போல இவர் பிறப்புல யூதனா இருந்தாலும் ரோம அரசாங்கத்தில் உள்ள எல்லைக்குள்ள எங்க வேணா போறதுக்கு அந்த ரோம குடியுரிமை என்ன பண்ணிருந்தார், வாங்கியிருந்தார். இந்த குடியுரிமை வாங்கினவங்களும் சாதாரணமா டச்சே பண்ண முடியாது. அங்க சேனாதிபதி இதெல்லாம் விசாரிக்காம என்ன பண்ணிட்டாரு, கண்ணா பின்னான்னு அடிச்சுட்டு கோபத்துல அவர் போயிட்டார். போனதுக்கு அப்புறம் போர்படை வீரர்கிட்ட, நான் ரோமன் உனக்கு தெரியுமா அப்படின்னு உடனே அவர் ஆடி அதிர்ந்துட்டு போய் சேனாதிபதி சொல்றார், என்னையா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இதே புத்தி தான், விசாரிச்சு எதையும் செய்ய மாட்டீங்களா, அவர் ஒரு ரோமனாமா, போய் மொத மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொன்னவுடனே சேனாதிபதி பதறி அடிச்சுட்டு ஓடியாரா, யாருக்கிட்ட, பவுல் கிட்ட வந்து, ஏப்பா ஒரு விஷயம் உன்னைய பத்தி கேள்விப்பட்டேன், மொத வாடா போடான்னு பேசிருப்பா மரியாதை இல்லாம. ஆனா இப்ப எப்படி இருக்கும் மரியாதையோட, எங்க உங்களை பத்தி ஒண்ணு கேள்விப்பட்டே உண்மையா? ஆமா சார், நீங்க ரோமனான்னு கேட்கும்போது என்ன சொல்றாரு, நான் ரோமன் தான். சேனாதிபதிக்கு பயங்கர ஷாக். அவர் நெக்ஸ்ட் கேக்குற க்வெஸ்டின் பாருங்க, நான் இப்படி சொல்றதுனால நீங்க கேட்ட கேள்வியை மறந்துட வேணாம். நான் என்ன கேள்வி கேட்டேன், பவுல் பணக்காரரா ஏழையான்னு கேட்டேன், அதுக்கு பதில் தான் இந்த சம்பவம். படிங்க, அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா, ரோம குடியுரிமையை பத்தி அவர் அங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. எப்படிப்பா உனக்கு இது கிடைச்சு, நான் ஒரு ரோமன் கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஆபீசர், ஒரு அதிகாரி, என்னுடைய நிலைமையெல்லாம் உனக்கே தெரியும், நானே இந்த ரோம குடியுரிமை வாங்கறதுக்கு படாத பாடுபட்டு மிகுந்த திரவியம், அந்த வார்த்தையை கவனிக்கணும், திரவியம் இல்ல மிகுந்த திரவியத்தினாலே இது ஒரு ஸ்லாகியம், இதை நான் என்ன பண்ண சம்பாதிச்சேன், நான் ஒரு ஆபீசர், நானே இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ரோம குடியுரிமை வாங்கியிருக்கிறேன், நீ பாக்குறதுக்கு கைதி மாதிரி இருக்கிற, டிரெஸ் எல்லாம் கிழிஞ்சு இருக்குது, ரொம்ப சாதாரண மனுஷனா இருக்கிற, உனக்கு எப்படி எப்படிப்பா இந்த அதிகாரம் கிடைச்சு, குடியுரிமை கிடைச்சு, உனக்கு நீ ஒருவேளை பணக்காரரா, உனக்கு ஏது இவ்வளவு பணம், உனக்கு எப்படி இது கிடைச்சு அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியோட கேக்குறா. இப்ப பவுல் ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க, படிங்க, நான் உன்னைய மாதிரி கஷ்டப்பட்டு அலைஞ்சு தெரிஞ்செல்லாம் வாங்கல, நான் இந்த ஸ்லாகியத்துக்குரியவனாக்கா அப்படின்னா என்ன அர்த்தம், நான் ரோமன் வாங்கல, ஆல்ரெடி என் அப்பா யாரு, அவர் ரோம குடியுரிமை வாங்கி ஒரு ரோமன் ஆயிட்டனால அவருக்கு பிறந்த நானும் யார் தான், ரோமன். இப்ப நீங்க கவனிக்கணும், பவுலுடைய அப்பா ரோம குடியுரிமை என்ன பண்ணிருக்கிறாரு, இப்பதான் சேனாதிபதி சொன்னாரு, ஒருத்தர் ரோம குடியுரிமை வாங்கணும்னா மிகுந்த திரவியத்தை என்ன பண்ணணும், பவுலோட அப்பா ரோம குடியுரிமை வாங்கியிருக்காருன்னா அவரு என்ன செஞ்சிருக்கணும், மிகுந்த திரவியத்தை, ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க, மிகுந்த திரவியம் செலவழிக்கிறார்னா ஏழையா இருந்தா செய்ய முடியுமா? அப்ப யார் ஆக்சுவலா பவுல், பணக்காரர் இல்ல, மறுபடியும் நான் சொல்றேன், மல்டி மில்லியனர் சகோதர சகோதரிகளே, அவருடைய பையன் பவுல்னா இப்ப யோசிச்சு பாருங்க, கிறிஸ்துவுக்கென்று எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன்னா சும்மாவா, இவ்வளோ அந்த வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கும் சகோதர சகோதரிகளே. ஒண்ணுல நமக்கு ஓன ஒரு லேண்ட் இருந்தாவே நம்ம என்ன விஷயம் பாக்குறோம், மல்டி மில்லியனரோட பையன் அவரு, பிறந்தது டாப் 3 சிட்டில ஒரு சிட்டி, ஆக்சுவலா அவரு நல்ல படிப்பறிஞ்ச ஒரு ஜென்டில்மேன். இன்னொரு விஷயம் இவரை பத்தி சொல்ல மாறேன், அந்த விஷயத்தையும் படிங்க, இவருடைய டீச்சர் எப்பேற்பட்ட ஆள்னு கூட தெரிஞ்சுக்கணும் நீங்க, ஆமா சொல்லிட்டீங்க, படிங்க நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22:3.
ம் ம்
பாத்தீங்களா, இந்த நகர்ல நான் யார் பாதத்தடியில வளர்ந்த? கமாலியல். கமாலியல் யாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல ஜெருசலேம்ல நியாயப்பிரமாணத்தை சொல்லித்தர டீச்சர்ஸ் ரொம்ப கம்மி. அந்த டீச்சர்ஸ்லயே ஒரு நல்ல டீச்சர், டாப் ஒன் டீச்சர் எனக்கு சொல்லுங்க, அவர்கிட்ட போய் கத்துக்கிறேன்னு ஒருத்தர் கேள்வி கேட்டா எல்லா யூதர்களும் சுத்தி காண்பிக்கிற ஒரே நபர் யாராத்தா இருப்பார் தெரியுங்களா? கமாலியல். பேர்பட்ட நம்பர் ஒன் டீச்சர் படிச்சவர் யாரு? அதனாலதான் எபிரேயருக்கு எழுதும் போது நியாயப்பிரமாணத்தை என்ன பண்றாரு, முழுவதுமா பிரிச்சு போட்டுறாரு. எல்லா விஷயங்களும் இதான் அடையாளம் தெளிவா. அதனால்தான் அவரால் பேச முடியும். படிச்சது நம்பர் ஒன் டீச்சர் கிட்ட, அப்பா நம்பர் ஒன் மல்டி மில்லியனா இருக்கிறாரு, பிறந்த ஊர் நம்பர் த்ரீயா இருக்குது, இவரு ஒரு ஜென்டில்மேன். பவுல் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க, நீங்க நினைக்கல ஒருவேளை அம்பானிக்கு ஈக்குவலா என்ன பண்ணலாம் அவரை. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சகோதர சகோதரிகள, இதுதான் அப்போஸ்தலர் பவுலுடைய முற்கால வாழ்க்கை. இந்த வாழ்க்கை இருக்கும் போது ஒரு நாள் கர்த்தர் இயேசு அவரை சந்திச்சு இந்த ராஜ்யத்தின் வாய்ப்பை அவருக்கு என்ன பண்ணார், கொடுத்தார். இவ்வளோ விஷயங்களின் மத்தியில அசத்தியத்துக்கு செவி கொடுத்துட்டு இருந்த பவுலுக்கு ஒரு நாள் இந்த சத்தியத்தை அறிகிற வாய்ப்பு வந்துச்சு. அனனியா என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் மூலமாக அப்போஸ்தலர் பவுல் இந்த ராஜ்யத்தின் வாய்ப்புகளை என்ன பண்ணார், உள்ள நுழைஞ்சார். உள்ள நுழைஞ்சப்ப அவர் சொல்ற வார்த்தையை படிங்க, இப்போ பிலிப்பியர் 3:11. கூட வாயில சொல்லிடலாம், பிரதர் நான் என்னைக்கு ட்ரூத்ல வந்தேனோ எனக்கு இருக்கிற எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிட்டேன், நஷ்டமா விட்டுட்டேன்னு சொல்லுவோம். ஆனா மனசுல ஓரத்துல ஒரு ஏதாவது ஒரு சிந்தனை அதை பத்தி போயிட்டே தான், ஃபியூச்சர் என்ன ஆகுமோ இதெல்லாம் நம்ம அங்க போயிட்டு இருக்கோம். ஆனா பவுலினுடைய உள்ளான இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தை, அவருக்காக எல்லாவற்றையும் விட்டே நஷ்டம் என்று எண்ணுகிறேன். நல்லா கவனிச்சிங்கன்னா கிறிஸ்துவின் சரீர அங்கங்களுக்கு இந்த கேரக்டர் ரொம்ப அருமையா இருக்கும். தலைக்கு இருந்துச்சு இந்த குணலட்சணம். முன்னாடி சப்ஜெக்ட்ல புதர் அருமையா பேசினார், கர்த்தர் இயேசு எல்லாவற்றையும் விட்டு தன்னைத்தான் என்ன பண்ணார், அவரு தாழ்த்தினார். சோ அத ரோல் மாடலா எடுத்த அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய ஒரு பணக்காரரு ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்கிறனாவே தெரியும் அவருடைய இருதய நிலைமை. மத்தவங்களை விட பெரியவங்களா நம்ம இருந்தோம்னா இருதயத்துல என்னைக்காவது பணிவுன்ற குணம் நமக்கு வருமா, மத்தவங்களுக்கு அடங்கி போறதுன்ற குணம் வருமா, இல்ல மத்தவங்க சொன்னா கீழ்படுகிறதுன்ற குணம் வருமா, எதுவுமே வராது. பட் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஒரு சூழ்நிலைமையில இருந்துதான் பின்பாக இந்த அப்போஸ்தல பட்டத்துக்கு இந்த ஒரு வாய்ப்புக்கு வரும்போது முழுவதுமாக எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு கர்த்தர் இயேசுவின் சுவிசேஷத்தை நிமித்தம் ரொம்ப தாழ்மையோட இந்த ஊழியத்துக்குள்ள என்ன பண்ணார், வந்தார். அவருடைய வாழ்க்கை முறை முழுவதுமா சேஞ்ச் ஆச்சு. ரொம்ப எளிமையானவராக மாறினார் அப்போஸ்தலர் பவுல். எந்த அளவுக்கு எளிமையானவரா மாறினார் அப்படின்னா, அப்பாவோட சொத்துக்கள்லாம் யாருக்கு தான் சொந்தம், மகனுக்கு தான் சொந்தம். உண்மையிலேயே அப்போஸ்தலர் பவுல் அப்படியே கன்வி பண்ணிருந்தார்னா அவர் தான் நெக்ஸ்ட் நம்பர் ஒன் கோடீஸ்வரர் ஆயிருக்கணும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு சகோதர சகோதரிகளே, முழுவதுமாக சத்தியத்துக்குள்ள வரும்போது அவருடைய நிலைமை எந்த அளவு ஆச்சுன்னு நீங்க கவனிங்க. அப்போஸ்தலர் 18:3. பாத்தீங்களா, பல பேருக்கு வேலை போட்டு கொடுக்கற ஓனர்ன்ற கண்டிஷன்ல இருந்தவரு இப்ப எந்த கண்டிஷனுக்கு ஆயிட்டாரு, தான் போய் இன்னொருத்தர்கிட்ட வேலை செய்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டார். இது சம்பவம். ஆனா இந்த சம்பவத்துல நீங்க யோசிக்கிறீங்களா சகோதர சகோதரிகள, அப்போஸ்தலர் பவுல் ஒரு சூழ்நிலைமையில இருந்து இன்னொரு தாழ்மையா தாழ்ந்த சூழ்நிலைக்கு போறாருன்னா அவருக்குள்ள கண்டிப்பா எந்த ஒரு குணலட்சணம் அருமையா வளர்ந்துருக்குது, நம்ம சப்ஜெக்ட்ல பார்க்கிற மன தாழ்மை. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த விஷயங்கள் நம்ம விளக்க முடியாது. இது ஒவ்வொருத்தரும் நம்ம உள்ளான மனசுல புரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியங்கள். மனத்தாழ்மை பத்தி உண்மையிலேயே பவுல் வாழ்க்கையில அருமையான லெசன் இருக்குது, அது நாம் தான் உணர்ந்து கொள்ளணும், அவ்வளவுதான் பேச முடியும். ஜஸ்ட் நான் விவரங்களை மாத்திரம் எடுத்து வைக்கிறேன் உங்ககிட்ட. அவ்வளவு பெரிய விஷயங்களை விட்டுட்டு இவ்வளவு பெரிய இவ்வளவு கீழான விஷயங்களுக்கு வரணும்னா சில அனுபவங்கள் அவர் கடக்கணும். அந்த அனுபவங்கள் மத்தியில அருமையாக மனத்தாழ்மை என்ற குணலட்சணம் அவருக்கு வளர்ந்துருக்கணும் சகோதர சகோதரிகள். அந்த காலத்துல ஜென்டில்மேன்ஸ் வந்து ரொம்ப சாதாரணமான மனிதர்கள்ட்ட எல்லாம் பேச்சே வச்சுக்க மாட்டாங்க. தன்னை போல இன்னொரு ஜென்டில்மேன் கிட்ட தான் அவர் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஆனா அந்த நிலைமையை விட்டுட்டு கூட அப்போஸ்தலர் பவுல் வந்தார். அவர் சுவிசேஷம் பிரசங்கித்ததெல்லாம் யார்கிட்ட பிரசங்கிச்சார், ஜென்டில்மேன்டியா பிரசங்கிச்சார். முழுக்க முழுக்க பிரஜாதிகள், ஒன்னும் படிப்பறிவு இல்லாதவங்க, ரொம்ப சாதாரணமான மனிதர்கள். சோ பேசுறாரு போது கண்டிப்பா ஒரு தாழ்ந்து போன இருதயம் உள்ளவர் தான் இந்த இப்பேற்பட்ட நிலைமை என்ன பண்ண முடியும், எடுத்துக்கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. மாத்திரம் இல்ல, இப்ப கிறிஸ்துவுக்கு பின்பாக வந்ததுக்கு அப்புறம் இவருடைய லைஃப் குறித்து பைபிள்ல இன்னொரு சரித்திரம் இருக்குது. அந்த சரித்திரம் படிச்சீங்கன்னா இவருடைய இருதயம் எந்த அளவு தாழ்மைக்குள்ள இலகி போயிருந்தா இவ்வளோ வாழ்க்கைக்குள்ள அவர் போயிருப்பார்ன்றது நமக்கு தெரியும். அந்த சரித்திரம் படிங்க, 2 கொரிந்தியர் 11:6-9 முடியும். மணிக்கணும் சிஸ்டர், 6-9 வேணாம், 22 படிங்க. படிக்கிறதுக்கே நமக்கு மூச்சு வாங்குது. அனுபவப்பட்ட அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? கிறிஸ்துவுக்கு முன்பாக வாழ்க்கையை பத்தி ஒரு லிஸ்ட் கொடுத்தோம், கிறிஸ்துக்குள்ள வந்ததுக்கு பின்பாக வாழ்க்கையை பத்தி ஒரு லிஸ்ட் இருக்குது. இப்படி இந்த ரெண்டு லிஸ்டே கவனிச்சீங்கன்னா இடையில அவர் வாழ்க்கையில நடந்திருக்குது பெரிய மாற்றம். ஒரு பெரிய நிலைமையில இருந்து ஒரு கீழான நிலைமைக்கு கடந்து போகும்போது அவருக்கு மனசுக்குள்ள உண்மையிலே வந்திருக்குது. சகோதர சகோதரிகளே, தாழ்மையுள்ள இருதயம் இருக்கும் பட்சத்துல தான் இவ்வளவு விஷயங்களே அவர் பொறுமையோட என்ன பண்ண முடியும், சகித்து கொள்ள முடியும். இந்த அனுபவங்கள் மூலமா தான் அப்போஸ்தலர் பவுலுக்குள்ள அந்த மனத்தாழ்மையானது வந்திருக்கு. நம்ம அதுக்கு நேரடியா வசனங்கள் சொல்றது இல்ல மனத்தாழ்மை எப்படி வந்துச்சு அப்படின்னு. ஆனா இந்த அனுபவங்களுக்குள்ள நம்ம ஒவ்வொருத்தரும் போனா தெரியும் அந்த தாழ்மை நமக்குள்ள எப்படி வரும் அப்படின்னு. சகோதர சகோதரிக்கு ஒரு காலத்துல 3 வேளை குறை இல்லாம சாப்பிட்டுட்டு இருந்தவரு அநேக முறை பிரயாசத்திலும் பசியிலும் வருத்தத்திலும் இருந்திருக்கிறார். அப்ப என்ன பண்ணிருப்பார், மனசுல நினைச்சிருப்பார், அப்படி இருந்தனே இப்படி ஆயிட்டேன்னு ஃபீல் பண்ணிருக்க மாட்டார். கர்த்தர் இயேசுவின் நாமத்து நிமித்தம் இவ்வளவு பாடுகள் பட்டிருக்கிறனே, அவருடைய வார்த்தைகள் நிமித்தம் சாட்சியா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குதே, அதைத்தான் உணர்வார். உணரும் போது பிதாவாகிய தேவனின் சித்தத்துக்கு இன்னும் நம்ம உட்படணும் என்கிற ஒரு அருமையான தாழ்மை, ஒரு கீழ்படிதல், அதன் மூலமாக உருவாகிற தாழ்மை தான் அவருடைய மனசாட்சியில வந்திருக்கும். இந்த அனுபவங்களுக்குள்ள நாம் போய் பார்க்கும்போது தெரியும் சகோதர சகோதரிக்கு. அதே மாதிரி லிஸ்ட் நிறைய அவங்க சொல்ற ஒவ்வொரு அனுபவங்கள் மூலமாகவும் அவருக்குள்ள அந்த தாழ்மை என்கிற குணலட்சணம் நிச்சயமாவே வளர்ந்துருக்கு. சோ அதை நீங்க அங்க கவனிக்கணும் சகோதர சகோதரிகள். இப்படியாக நம்ம அவருடைய வாழ்க்கை முறை ஒரு மேலான நிலைமையில இருந்து ஒரு எளிமையான வாழ்க்கையாக மாறும் போது அதன் மூலமாகத்தான் அப்போஸ்தலர் பவுல் மனத்தாழ்மையை அவர் கற்றுக்கொண்டார். ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, எந்த எனக்கு சாதகமான சூழ்நிலை ஆனாலும் சரி, மன ரம்யமான சூழ்நிலையும் சரி, துக்கமான சூழ்நிலையும் சரி, எவ்விதமான சூழ்நிலையிலையும் நான் இருக்க என்ன பண்ணிக்கொண்டேன், கற்றுக்கொண்டேன். முழுவதுமா மனத்தாழ்மைக்குள்ள போய் கர்த்தரின் சித்தத்துக்கு அர்ப்பணித்த ஒரு பரிசுத்தவான் தான் இந்த மாதிரி வார்த்தை பேச முடியும். எல்லாருமே இந்த வார்த்தையெல்லாம் பேச முடியாது. சோ அதைத்தான் நம்ம கவனிக்கிறோம் சகோதர சகோதரிக்கு. அவருடைய வாழ்க்கை முறையில தாழ்மை இப்படித்தான் வந்துச்சு. ஒரு பெரிய மாற்றத்தின் மூலமாக அவர் அந்த அனுபவங்களுக்குள்ள போகும்போது அவர் அந்த தாழ்மையை வளர்த்து கற்றுக்கொண்டார். அவருடைய உபதேசங்கள் அதை நீங்க கவனிச்சீங்கன்னா அதுல கூட அவருடைய தாழ்மை வெளிப்படும். இவ்வளவு நேரம் பார்த்தது அவருடைய வாழ்க்கை முறை, பவுலுடைய வாழ்க்கை முறை. ரெண்டாவதா பவுலுடைய உபதேசங்கள், அதை பத்தி நம்ம நிறைய பேசுறதுல ஒரே ஒரு வசனம் மாத்திரம் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 7:6. பாத்தீங்களா, அங்க மேரேஜ் பத்தி சில விஷயங்கள் பேசிட்டே வரும்போது கொரிந்தியர் சபைக்கு என்ன எழுதுறாருன்னா, இந்த பாருங்கப்பா மேரேஜ் பத்தி நான் இவ்வளவு ஐடியா சொல்றேன், இவ்வளவு விஷயங்கள் சொல்றேன், நான் ஒரு அப்போஸ்தலனா இருக்கிறதுனால இதை நான் உங்களுக்கு என்னவா கொடுக்கறேன், கட்டளையா கொடுக்கறேன், நீங்க அவசியம் இதுக்கு என்ன பண்ணணும், கீழ் படிஞ்சே ஆகணும், ஏன்னா நான் ஒரு அப்போஸ்தலன். அப்படி பேசுறாரா, என்ன சொல்றாரு அவரு, இது நான் கட்டளை இல்லப்பா, உங்க மேல எனக்கு என்ன அதிகாரம், உங்களை சத்தியத்துல நீங்க தவறான பாதைக்கு போகும்போது உங்களை கண்டிக்கிறதுக்கு தான் எனக்கு அதிகாரம், மத்தபடி சத்தியத்துல கட்டளைகள் கொடுக்கறதுக்கு எனக்கு தேவன் கொடுத்தால் ஒழிய இல்ல. அதனால இந்த விஷயத்துல எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளை நான் ஜஸ்ட் உங்களுக்கு என்னவாத்தான் சொல்றேன். தன்னுடைய ஊழியத்துல அவர் காண்பித்த தாழ்மை, தன்னுடைய உபதேசங்கள்ல அவர் காண்பித்த தாழ்மை, எவ்வளவு அருமையா நாம் கவனிக்கிறோம் சகோதர சகோதரிகளை. அந்த ஊழியத்தில் அவர் காண்பித்த தாழ்மை பத்தி நீங்க இன்னொரு வசனம் படிங்க, 2 கொரிந்தியர் 11:6-9. எப்படி கேள்வி கேட்கிறார் பாத்தீங்களா, அத்தாரிட்டியோட கேள்வி, ஆனா ஒரு அன்பு நிறைஞ்ச கேள்வி பாருங்க. அந்த கேள்வி, நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னைத்தானே என்ன பண்ண தாழ்த்தின. அந்த தாழ்த்தினதுன்னா என்ன தெரியுங்களா, முன்னாடி சொன்னார் பாருங்க பாடுகள் லிஸ்ட், அவ்வளவு பாடுகளும் என்னை நான் எவ்வளவோ உயர்ந்த சூழ்நிலையில இருந்தேன் அதெல்லாம் விட்டுட்டு என்னை நான் மனசளவுல தாழ்த்தி கொண்டு அவ்வளவு உபத்திரவங்களையும் பட்டு நான் அவங்களுக்கு ஊழியம் செஞ்சேன். எதுக்காக செஞ்சேன் அப்படித்தான் அவர் அங்க சொல்றார். என்ன சொல்றாருன்னா, என்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததுனாலே குற்றம் செய்தேனும், தப்பு செஞ்சிட்டேனா, இது என்ன தப்பா? அந்த கேள்வி உங்களுக்கு புரியும் சகோதர சகோதரிகள. அங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தன்னுடைய ஊழியத்துல பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு தன்னை எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளவு என்ன பண்ணார், அவர் அங்க தாழ்த்தினார். அருமையான எக்ஸாம்பிள் அப்போஸ்தலர் பவுல், அதான் நம்ம உங்களுக்கு சொல்கிறோம். நீங்க கண்டிப்பா பண்ணுங்க அந்த வசனம், எவ்விதத்திலும் உங்களுக்கு குறை வராத படிக்க நான் என்ன பண்ண, அங்க என்ன சொல்ல வரார்னா, உங்களுக்கு நான் எந்த பண கஷ்டமும் என்ன பண்ணல, கொடுக்க விரும்பல, என் சொந்த கைகளால சம்பாதித்து நானே என்ன பண்ண சாப்பிட்டேன். உங்களுக்கு ஊழியம் செய்தது மாத்திரம் இல்லாம இது வேற எனக்கு வெயிட்டா இருந்துச்சு, பட் அதையும் நான் என்ன பண்ணிக்கொண்டேன், தாங்கி கொண்டேன், இனிமேல நான் அப்படி இருந்துக்குவேன், அது அதுக்குதான் நான் முயற்சி செய்யறேன். அப்படி அங்க பேசுகிறத பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். இது அவர் ஊழியத்துல அவர் காண்பித்த அருமையான ஒரு தாழ்மை, தன்னுடைய பலியின் ஜீவியம் பத்தி அவர் அங்க பேசுறார். நம்ம அவ்வளவுதான் பேச முடியும், இந்த விஷயத்துல நிறைய விஷயங்கள் பேச முடியாது. சோ அப்போஸ்தலனுடைய பவுலுடைய வாழ்க்கையில மனத்தாழ்மை எவ்விதமாக வந்தது, அதுக்கு ஒரு சின்ன விஷயங்கள் இவ்வளவு நேரம் நான் பேசுறோம். அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கையை பாத்தீங்கன்னா மனத்தாழ்மை உருவாவதற்கு ஆக்சுவலா இடமே இல்லை. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள பிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தேவன் அவரை அநேக உபத்திரவங்களுக்குள்ள பசியில வருத்தத்துல நிர்வாணத்துல ஒரு நாற்பகல் முழுக்க கடல்லையே போக்கியிருக்கிறாருன்னு அந்த சூழ்நிலை யோசிச்சு பார்க்கணும். ஒரு நைட் 8 மணி நேரம் உங்களை நடு கடல்ல தண்ணிக்குள்ள விட்டுட்டு வந்தா நீங்க என்ன யோசிப்பீங்க, சுத்தி எங்க பார்த்தாலும் ஒரு சின்ன செடி கிடையாது, சின்ன மலை கிடையாது, சின்ன கல் கிடையாது, எங்க பார்த்தாலும் என்னத்த தெரியுது, தண்ணி தான் தெரியுது. நீங்க ஒருத்தர் மாத்திரம் நடுவுல நிக்கிறீங்க, எப்படி இருக்கு ஃபீலிங், எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாத்தீங்களா. இவ்வளவு அனுபவங்களுக்குள்ள போகும் போது அவர் அருமையாக தன்னை தாழ்த்துகிற முறைமையை அவர் கற்றுக்கொண்டார். நாளுக்கு நாள் சகோதரர்களுக்காக பலியாகி பலியாகி தன்னை தாழ்த்தி 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 பைனலா ஒரே வார்த்தையில தன்னுடைய ஓட்டத்தை முடிச்சிட்டார். 2 தீமோத்தேயு 4:6 படி, வார்க்கப்பட்டு போகிறேன். ஓகேப்பா, உங்களுக்காக எவ்வளவு தூரம் என்னை நான் தாழ்த்தணுமோ, எவ்வளவு தூரம் எனக்கு மனத்தாழ்மை வரணுமோ, தேவன் உங்க மூலம் அனுபவங்கள் கொடுத்து என்ன பண்ணிட்டார், எனக்கு கொண்டு வந்துட்டார். என்னுடைய ஓட்டம் நிறைவேற போகுதுன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்பொழுதே நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். கண்ணி பண்ணு, அருமையான வார்த்தைகள் சகோதர சகோதரிகள். நான் முன்னாடி இருந்த நிலைமை நான் யோசிச்சு பார்க்கிறேன், அதுக்கப்புறம் நான் கடந்து வந்த அனுபவங்கள் யோசிச்சு பார்க்கிறேன். பார்க்கும்போது உண்மையிலே என்னுடைய மனசாட்சி என்னை குறிச்சு, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவி என்னை குறிச்சு என்னை சாட்சி கொடுக்குது. நீ நல்ல போராட்டத்தை என்ன பண்ணிட்ட, போராடிட்ட, உன் ஓட்டத்தை என்ன பண்ணிட்ட, கம்ப்ளீட் பண்ணிட்ட. இப்போ என் மனசாட்சி சேர்ந்து பரிசுத்தாவியோட என்ன சொல்லுதுன்னா, நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒவ்வொருத்தருடைய அனுபவம் சகோதர சகோதரிகளே. பலதரப்பட்ட அனுபவங்களை ஒரு புது சிருஷ்டி கடந்து மனத்தாழ்மை என்கிற அந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தை அவங்க பெற்றுக்கொண்டு, ரொம்ப முக்கியம், சகோதரர்களுக்காக பலியாகி 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 அதன் மூலமாக தன்னை தாழ்த்தி 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 முடிவுல தேவன் எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு பொன்னான தாழ்மையை கொண்டு வர்ற வரைக்கும் ஒருத்தருடைய ஓட்டம் என்ன ஆகாது, கம்ப்ளீட் ஆகாது. அப்போஸ்தலர் பவுல் அதுக்கு அருமையான எக்ஸாம்பிள். நம் வாழ்க்கை கூட அப்படித்தான் இருக்கணும், இருக்குதா இல்லையா நாம் கொஞ்சம் சோதிச்சு பார்க்கலாம் சகோதர சகோதரிகளை. மூணு அப்போஸ்தலர்கள் நம்ம ஜஸ்ட் நமக்கு தெரிஞ்ச விவரங்களை உங்கள் மத்தியில பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இதோட நமக்கு நாம் இந்த ஒரு பாடத்தை நிறைவு செய்கிறோம் சகோதர சகோதரிகளை. அதாவது நாம் பேசின விஷயம் என்னன்னா, சபைக்கு அப்போஸ்தலர்கள் ரொம்ப முக்கியமானவங்க. சபை என்னென்ன குணலட்சணங்களை வளரணும்னு விருப்பப்படுறாங்களோ, என்னென்ன அவங்களுக்கு தேவையோ அதெல்லாம் அப்போஸ்தலர்கள்ட்ட இருந்து தெளிவா கற்றுக்கொள்ளணும். ஒரு குறையும் அவங்கள்ட்ட இருக்க வாய்ப்பு இல்லை. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட் டாபிக் எடுக்கிற மனத்தாழ்மை, அதை கூட அப்போஸ்தலர்கள்ட்ட இருந்து கற்றுக்கொள்ள முடியுமா? ஆமா. சோ எடுக்கிறோம் அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கைய. பேதுரு, யோவான் பிளஸ் அப்போஸ்தலர் பவுல், மூணு பேரோட முற்கால வாழ்க்கை, பிற்கால வாழ்க்கை, ரெண்டுமே ஒப்பிட்டு பார்க்கிறோம். மூணு பேருக்குமே ஒரே விஷயம் என்னன்னா, முற்கால வாழ்க்கையில அவங்க மனத்தாழ்மைக்கான எந்த சூழ்நிலைகளுமே இல்லை. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பாயிண்ட் நீங்க கவனிக்கிறதா நான் ஸ்ட்ரெஸ் பண்ண வரோம். தேவன் அநேக அனுபவங்களும், அந்த அனுபவங்கள் எப்படின்னா, நம்மை அதிகமாக வலியாக்கக்கூடிய அனுபவங்கள், அதெல்லாம் நிறைய உபத்திரவங்களும் கஷ்டங்களும் நிறைந்த அனுபவங்கள். அது சொல்ல கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அதுதான் தேவன் அனுமதிக்கிறார். அதற்குள்ள அனுமதிச்சு தான் இவங்களுக்குள்ள அந்த மனத்தாழ்மையை ரொம்ப அருமையா உருவாக்கி இருக்கிறார். பேதருக்குனா சில பிரச்சனைகள், யோவானுக்குனா ஒரு விதமான ஊழியத்துல அவரை எதிர்பாராத விஷயங்களை அவர் செய்யணும். அப்போ சிலர் பவுல்னா தன் விட்டிருந்த தன் கொண்டிருந்த எல்லா நிலைமையை விட்டுட்டு ரொம்ப கீழான நிலைமைக்கு போகும். தன்னைத்தான் பலியாக செலுத்தி கர்த்தருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படுதல் மூலமாகவே அப்போ சிலர்கள் மனத்தாழ்மையை கற்றுக்கொண்டது மாத்திரம் இல்ல, அதுல பினிஷ் பண்ணி கூட முடிச்சாங்க. தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு முழு மனத்தாழ்மைக்கு அவங்க வளர்ந்ததாக பார்க்கிறோம். பேதுரு கூட சொன்னாரா இல்லைங்களா, நான் என் கூடாரத்தை விட்டு பிரியும் நாட்கள் வந்தாச்சு. அவர் கூட அந்த முழு மனத்தாழ்மைக்குள்ள அங்க வந்ததாக நாம் பார்க்கிறோம். சோ இதுதான் அப்போஸ்தலர்கள் தங்களுடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்ட மனத்தாழ்மை, காட்டிய ஒரு மனத்தாழ்மை. சோ அது போல சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை கூட அப்படித்தான். நாம் எல்லாருமே ஒரே சரீரத்தில் அங்கங்கள். இன்னைக்கு பவுல் மகிமை அடைஞ்சிருக்கிறார், நாம் அந்த மகிமையை எதிர்நோக்கி ஓடிக்கொண்டிருக்கோம். அவருக்கு வச்ச இலக்கு தான் நமக்கும் கூட, அவர் கடந்து போன அனுபவங்கள் தான் நமக்கும் கூட. ஒருவேளை சூழ்நிலைகள் வேணா வேறுபடலாம், பட் அதே சோதனைகளும் சோர்வுகளும் உபத்திரவங்களுக்குள்ள கடந்து போகும் போது தான் இந்த மனத்தாழ்மையை நாம் வளர்த்து தேவனுக்கு சித்தமான வகையில அந்த தாழ்மையை பூர்ணப்படுத்த முடியும் நம்ம இதயத்துல. இது எப்ப பூர்ணப்படுத்துறோமோ அப்பதான் வாய்ப்பு கூட நமக்கு கன்ஃபார்ம். இது அப்போஸ்தலர்கள்ட்ட இருந்து கற்றுக் கொடுக்கிற ஒரு சின்ன பாடம். இதுதான் உங்கள் மத்தியில நாம் பேசியிருக்கிறோம். தேவன் தாமே அவ்வண்ணமாக நாம் வளர்வதற்கு நம் யாருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.